ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்ப இந்த பஞ்சதசிங்கிற நூல்ல வந்து 6வது அத்தியாயம் சித்திர தீபம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல கடந்த வகுப்புகள்ல 30 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த 30வது ஸ்லோகத்துல அவித்யை எப்படி இருக்கிறது என்று சொன்னார். அந்த அவித்யை என்பது அஞ்ஞானம், அறியாமை. அந்த அறியாமை வந்து வெறும் தர்க்கத்தால் மாற்ற முடியாது. அந்த தர்க்கம் வந்து அனுபவத்தை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும். ஒரு அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்துல நாம தர்க்கம் பண்றதுனால அதற்கான ஒரு சரியான தீர்வு கிடைக்காது, அது குதர்க்கமாக மாறி போகும். அதுவே நாம் ஒரு அனுபவத்துக்கு வந்த விஷயத்துல தர்க்கம் பண்ணும்போது அதற்கு சரியான தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை நமக்கு கடந்த 30வது ஸ்லோகத்துல புரிய வச்சார். ஏன்னா இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்வைத வேதாந்த வகுப்பின் அடிப்படையில கூடஸ்த சைத்தன்யம் என்பது வந்து புத்தியில் பிரகாசிக்கின்ற ஆத்மாவின் பிரதிபிம்பம். அதாவது ஒரே ஆத்மா பரமாத்மா தான் இருக்கார், அவர் பிரதிபிம்பிக்கின்ற ஊடகம் தான் இந்த உடம்பு மனசு. அப்ப இதன் மூலமா வெளிப்படுறார். அப்படி வெளிப்படுவதனால பரமாத்மாவே உள்ள வந்துட்டார், உள்ள இருந்து அப்படியே பிரகாசிக்கிறார் அப்படி எடுத்துக்காம இது வந்து பிரதிபிம்பம் தான். ஆனா அந்த பிரதிபிம்பத்தை பிரகாசிக்க முடியாம நமக்கு தடுப்பது எது அப்படின்னா அஞ்ஞானம். அப்ப நமக்கு கேள்வி வரலாம், அது எப்படிங்க பிரம்மத்தை தடுக்கிறதுக்கும் அறியாமைக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டா, பிரம்மம் என்பது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உடல் கொண்ட உருவம் இல்லை இல்லையா? அது உணர்வு, பிரக்ஞை, அறிவு என்பதுனால அது பிரகாசிக்கிறதுக்கு நமக்கு இந்த ஊடகம் தடையா இருக்கு. பிரக்ஞையும் அந்த அறிவும் பிரகாசிக்கணும், அந்த வெளிப்படணும் அப்படின்னா அதை தடுப்பது, அதை வெளிப்படுத்த முடியாமல் மறைப்பது அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது அது அறியாமைங்கிற விஷயம் மறைச்சிடும். அப்போ அந்த அறியாமை நீக்கப்பட்டால் அங்கு அறிவு பிரகாசிக்குது. இதுதான் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய விஷயம். அப்ப அந்த அடிப்படையில இப்ப நாம் வந்து இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சு இங்க பிரம்மம் வந்து சத்தியம் என்று புரிந்து கொண்டோம், அது ஒரு தூய அறிவு பிரக்ஞை என்று புரிந்து கொண்டோம். அது பிரகாசிக்கின்ற ஊடகத்துல உடல்கள் பலவாறாக இருந்தாலும் தகுதியான பாத்திரத்துல அது வெளிப்படும் என்று பார்த்தோம். அப்ப பாத்திரத்தின் தகுதி என்பது உள்ள தூய்மை என்று புரிந்து கொண்டோம். அப்போ உள்ளம் தூய்மையாக இருந்தா அங்க அறிவு பிரகாசிக்கும், உள்ளம் கலங்கி இருந்தா அங்க அறிவு பிரகாசிக்காது. பிரகாசிக்காதுன்னா என்ன, அதாவது பியூரா இருக்காது. இப்போ அறிவே பிரகாசிக்கலையா அப்படின்னா அறகுறையா பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. நான் தான் அந்த கான்சியஸ்னஸ் அந்த தூய அறிவுன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியல இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னா அந்த அஜ்ஞானம் மறைக்குது அப்படிங்கறத சொல்ல வராங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அறிவு வந்து ஒரு அறிவிலேயே பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அங்கேயே தன்னை தொடு உணர்வா உணருது, யாரோ என்ன தொடுறாங்க அப்படின்ட்டு அந்த தொட்டாஞ்சுருங்கி செடி வந்து சுருங்கி படுத்துக்குதே, அப்ப அதுக்கு எப்படி தெரிஞ்சுது யாரோ தொடுறாங்கன்ட்டு? அப்ப அதுக்கும் ஒரு அறிவு இருக்கத்தானே செய்யுது, ஒரு அறிவு இருக்கு அதுக்கு. ஆனால் அது யார் தொடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா அந்த இடத்துல புலன்கள் இல்லை. அப்படியே அது அப்டேட் ஆகி அந்த தாவரங்கள்ல இருந்து புழு பூச்சிகள், ஊர்வன, பறவைகள், மிருகம், மனிதன் என்று வரும்போது இங்க 6ஆம் அறிவு பரிமாணத்துல பகுத்தறிவு வந்துடுச்சு. அப்ப பகுத்தறிவுல நம்ம பகுத்து பிரித்து பார்க்கிறோம். அதுல நித்திய அனித்திய வஸ்து விவேகம் யாருக்கு வருகிறதோ அவர்கள் தான் விவேகிகள் என்று இங்க வேதாந்த சாஸ்திரம் சொல்லுது என்று நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். ஏன்னா இங்க படிப்பு கல்வி என்பது வேதாந்த சாஸ்திரத்தை பொறுத்தவரைக்கும் எப்படி பாக்குதுன்னு நான் கடந்த முறை சொன்னேன். நீங்க ஏதோ எம்பிஏ எம்சிஏ பிஹெச்டி பண்ணிட்டா பெரிய படிப்பு படிச்ச மாதிரி இந்த பாடம் ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா இப்ப நாம படிக்கிற எம்பிஏ எம்சிஏ பிஹெச்டிங்கிறதெல்லாம் வந்து பொருளாதாரத்துக்கு வேணா பயன்படுமே தவிர தன்னை தான் உணர்வதற்கான கல்வி அது கிடையாது. அப்ப தன்னை தான் உணர்கின்ற உண்மை கல்வி இந்த உயரிய அத்தியாத்ம ஞான கல்வி தான். அப்ப இந்த கல்வி மட்டும்தான் நம்ம காட்டி கொடுக்கும். அப்ப இந்த கல்வியினால் யார் ஒருவன் அஜ்ஞானத்தை நீக்கிக் கொள்கிறானோ அவன் தான் பிரம்மத்தை உணர்ந்த பிராமணன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா இங்க சனாதன தர்மத்தின் வழியில வந்து இது மாதிரி வேதாந்த சாஸ்திரங்களை உள்வாங்கி தன்னை ஒரு பிரம்மமாக உணர்கின்றவன் பிராமணன், அவன் தான் வேதத்தை படித்திருக்கிறான் என்பதற்காக அவனை பிராமணன் என்று சொல்றமே தவிர பிறப்பால் பிராமணன் இல்லை என்பதையும் நம்ம கடந்த ஸ்லோகங்கள் மூலமா தெளிவுபடுத்திக்கிட்டோம். அந்த அடிப்படையில தான் வர்ணாசிர தர்மங்கள் வருது. வர்ணாசிரம தர்மங்கள் இது போன்ற உயரிய அத்தியாத்ம ஞான கல்வியை பெற்று தன்னை பிரம்மமாக உணர்ந்தவன் பிராமணன். அவன் மற்றவர்களுக்கு கல்வியை கொடுக்கிறான். நாட்டை ஆளக்கூடியவன் சத்திரியன், அவன் தேசத்தை ஆள்கிறான். தொழில் பண்பவன், வியாபாரம் செய்பவன் வைசியன், அவன் வியாபாரம் செய்கிறான். விவசாயம், நம்ம எல்லோருக்குமே பிராமணர்களாக இருக்கட்டும், சத்திரியர்களாக இருக்கட்டும், வைசியர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருக்கும் உணவு வழங்குவதற்காக விவசாய வேலைகளிலே தன்னுடைய காலை சேற்றில் புதைத்து வேலை செய்கிறான். மற்றவர்கள் எல்லாம் சேத்துல கால் வைக்கிறது இல்லை, சொகுசா தான் இருக்கிறோம். வியாபாரியும் சொகுசா தான் உட்காந்துருப்பான், ஒரு அரசனும் சொகுசா தான் வாழ்ந்துட்டு இருப்பான், ஞானியும் சொகுசா தான் இருப்பான். ஆனா இந்த சூத்திரன் என்பவன் மட்டும் கீழே இறங்கி சேத்துல கால் வைக்கிறான். அப்ப அதனால அவன் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய அடிப்படை மட்டத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறத காட்டி, அவனால் தான் நாமெல்லாம் இருக்க முடியும் என்பதனால அவன் தான் நமக்கு ஆதாரம், அந்த சூத்திரன் தான் நமக்கு ஆதாரம், அவன் தான் காலில் இருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில சொல்ல வந்தாங்களே தவிர, ஏதோ தலையில இருந்தா அவன் ஹெட் வெயிட் பிடிச்சவன், கீழே இருந்தா அவன் காலில் போட்டு மெதிக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி இவங்க கருத்து சொல்றதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது இல்லையா? ஏன்னா நீங்க தலையே நிக்கணும்னாலும் கீழே கால் இருந்தா தானே நிக்க முடியும். அப்ப அதனால இங்க உண்மையிலேயே பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அப்ப பேஸ்மெண்ட் தான் இங்க காலு. அதனால சூத்திரன் இருந்தால்தான் இங்க மற்ற மூன்று பேரும் வாழ முடியும். சூத்திரன் இல்லைன்னா நம்ம மற்ற மூன்று பேரும் வாழ முடியாது. அதனால சூத்திரன் வந்து போற்றப்படுகிறான். நம்முடைய சனாதன தர்மத்தின் அடிப்படையில சூத்திரன் போற்றப்படுகிறான். அவனை தாழ்த்துவது கிடையாது, வேதம் வந்து அவனை தாழ்த்துவது கிடையாது. அவன் காலில் இருக்கிறான் அப்படின்னு இவங்க சொல்றதுனால கேவலமா நினைச்சுக்கிறாங்க. மகாவிஷ்ணு படத்தை போட்டு காலில் சூத்திரன், வயிற்றுல வைசியன், அப்புறம் நெஞ்சில வந்து ராஜா, அப்புறம் மேல தலையில வந்து பிராமணன் அப்படின்னு ஒரு ஓமானம் காட்டுவாங்க இல்லையா? அதனுடைய பொருள் என்னன்னு நினைச்சுக்கிட்டீங்க? தலையில வந்து ஏன் பிராமணனை கொண்டு வராங்க? அவன் அறிவு சார்ந்த விஷயத்தை சமுதாயத்துக்கு கொடுக்குறான், ஞானத்தை கொடுக்குறான், அதனால அவனை பிராமணனை மேல தலையில வச்சிருக்காங்க. அதனால அவனை தலையில தூக்கி கொண்டாடுறாங்களா? அப்படி கிடையாது. ஞானத்தை பிரகாசிக்கக்கூடியது தலையில தான் இருக்கு, அதனால தலையில வச்சு பிராமணனை பாக்குறோம். நெஞ்சில வலிமை கொண்டவன் யாரு? நெஞ்சம் நிமிர்ந்து நில்லுன்னு சொல்றோம் இல்லையா, அது வீரனுக்கு அடையாளம். அதனால சத்திரியனை வந்து நெஞ்சில வச்சு காட்டுறாங்க. வியாபாரி என்ன பண்ணுவான்? இப்ப பார்த்தாலும் உக்காந்துக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, மளிகை கடை வியாபாரம் பண்ணுவான் வைசியனெல்லாம். அவன் தொந்தி போட்டுருவான், அவனுக்கு உடல் உழைப்பு இருக்காது. அப்ப அதனால அவனை தொப்பையில காட்டுவாங்க, வயிற்றுல காட்டுவாங்க. இது மாதிரி ஒரு ஓமானம் தானே தவிர, உடனே சூத்திரனை கொண்டு போய் கீழே காலில் வச்சுட்டாங்க அவனை கீழ் ஜாதி, பிராமணனை தூக்கி தலையில வச்சுட்டாங்க அவன் மேல் ஜாதி அப்படின்னு ஜாதியோட கொண்டு வந்து இணைக்கிறாங்க பாருங்க. அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம், அது திட்டமிட்ட சதி என்றுதான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அதெல்லாம் சமுதாயத்துல உண்டாக்குகின்ற சதி திட்டம், பிரித்தாலும் சூழ்ச்சி. அது சரியா தெரியாம அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மனிதர்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதையே நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம எதை பேசிக்கிட்டு இருக்கிறோம்? தர்க்கம். எதற்காக தர்க்கம் செய்ய வேண்டும்? ஒன்றுக்கும் உதவாக்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு தர்க்கம் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு நம்ம எப்போ விஷயத்தை முடிக்க முடியும்? அது குதர்க்கமா தான் முடியும். அப்ப இது மாதிரி குதர்க்கவாதிகளுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் என்பதனால இந்த இடத்துல அந்த பாயிண்ட் எடுத்து உங்களுக்கு சொல்றேன். அதாவது தர்க்கத்துக்கும் குதர்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, தவறாக ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தி கொண்டு அது குதர்க்கமாக கேள்வி கேட்பவர்களுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது. ஆனால் உண்மையான விவேகத்தில் விழித்து கொண்டவனிடத்திலே தர்க்கம் தேவைப்படுகிறது. அப்ப ஏன் பிராமணன் தலையில் இருக்கிறான், ஏன் சூத்திரன் காலில் இருக்கிறான்? விளக்கம் இதுதான். பிராமணனையும் சத்திரனையும் வைசியனையும் தாங்கக்கூடியவன் சூத்திரன். சூத்திரன் இல்லாவிட்டால் இவர்கள் மூவரும் இருக்க மாட்டார்கள். ஆகவே எல்லோரையும் விட உயர்ந்தவன் சூத்திரன் தான். அப்ப அந்த அடிப்படையில் நாம் இங்க பார்க்கணுமே தவிர, அவன் கீழ் ஜாதின்னு கொண்டு போய் அவனை கீழே போட்டு காலில் மெதிக்கிறீங்க, இவன் மேல் ஜாதின்னு தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அஜ்ஞானம், அறியாமை என்று நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரி தர்க்க விஷயத்துல இன்னும் விரிவாக பேசுறார். இப்ப அடுத்தது 31வது ஸ்லோகம் வரும். ஸ்வானுபூதி ரவித்யாயா மாவுருத்தௌ ச பிரதர்சிதா அதஹா கூடஸ்த சைத்தன்ய அவிரோதித தர்க்கியதாம். இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த அவிதை ஆவரணமும் தன் அனுபவத்தால் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுள்ளன, ஆகையால் அவைகள் கூடஸ்த சைத்தன்யத்திற்கு முரண்படுவதில்லை என்று யுக்தியால் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார் இந்த 31வது ஸ்லோகத்துல. இப்ப அவித்தை அப்படின்னா என்ன? அறியாமை. ஆவரணம்னா என்ன? மறைக்கும் சக்தி. அப்ப நமக்கு இப்போ அறியாமையின் காரணமாக நமக்கு எது மறைக்கப்பட்டிருக்கிறது? பிரம்மம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதை நாம் நம்முடைய அனுபவத்தால் நிரூபித்து விட்டோம். எப்படி நிரூபிச்சோம்? பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா அப்படிங்கிற வேதத்தினுடைய மகா வாக்கியத்தை எடுத்து நம்ம நிரூபணம் பண்றோம். இந்த உலகம் என்பது தோற்றம், ஆனால் பிரம்மம் மாத்திரம் சத்தியம் அப்படின்னு நம்ம நிரூபணம் பண்றோம். அதற்கான நிறைய ஆதாரங்கள் எடுத்து கொடுக்குறோம். அப்ப இந்த நிரூபணத்தின் அடிப்படையில அந்த கூடஸ்த சைத்தன்யத்திற்கு அவைகள் முரண்படுவதில்லை. ஏனென்றால் அது யுக்தியால் தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர குதர்க்கத்தாலோ அல்லது தர்க்கத்தாலோ புரிந்து கொள்ள முடியாது. அப்ப நாம இந்த விசாரணை பண்ணணும் இல்லையா, விவேகத்துல புரிஞ்சுக்கணும். எப்படிங்க பிரம்மம் சத்தியம், எப்படிங்க இந்த உலகம் தோற்றம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும்ல. கேள்வி கேட்டு மகாபாக்கியத்தினுடைய அடுத்த உபதேசம் என்ன? தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய், அது எப்படிங்க நான் பிரம்மமாக முடியும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்டு அதற்கான விடைகளை நம்ம பெறும்போது அதற்கான அத்தனை விஷயங்களும் நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் கொடுத்துடுறாங்க. அப்ப எல்லாமே தெளிவா வெளிப்படையா நமக்கு கொடுக்கும்போது நாம் அதுல ஒவ்வொரு விஷயத்தையும் மனனம் பண்ணி, அதாவது கேட்டு சிரவணம் பண்ணி, கேட்டதுல மனனம் பண்ணி தெளிவு பண்ணி அந்த நிலைக்கு நம்ம நடைமுறைக்கு வருவது தான் இங்க நிதித்தியாசனம். அப்ப அவித்யையை தர்க்கத்தால் நிரூபிக்கவில்லை, மாறாக அனுபவத்தால் நிரூபித்து விட்டு அதன் பின்னர் தர்க்கத்தை பயன்படுத்த வேண்டும் என்று இங்கு வித்யாரண்யர் சொல்கிறார் என்று நாம் இங்க பார்க்கிறோம். ஏன்னா பகவான் ஆதிசங்கரருடைய சம்பிரதாயத்தின் முறையே வந்து சுவானுபூதி ரவித்யாயாம் அப்படிங்கிற வார்த்தை வரும். சுவானுபூதினா ஒவ்வொருவருக்கும் ஒரு அனுபவம் இருக்கிறது, எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிற இந்த அனுபவம் கூட தர்க்கத்திற்கு முன்பாகவே இருக்கிறது என்றுதான் நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். ஏன்னா ஒருவன் வந்து என்ன எனக்கு தெரியவில்லை அல்லது நான் ஆத்மாவை அறியவில்லை அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இது கூட பாத்தீங்கன்னா அந்த அறியாமையினுடைய நேரடி அனுபவம் தானே. இப்ப என்ன வந்து எனக்கு தெரியலன்னு யாராவது சொல்லுவோமானா? சொல்ல மாட்டோம். ஆனா நான் இருக்கிறேன்ங்கிற தன்னிருப்பை தான் உணர்ந்தவாறு தான் எப்பவும் இருக்கிறோம். ஆனா நம்ம ஆத்மான்னு சொல்லும் போது, பிரம்மம்னு சொல்லும் போதுதான் நாம என்ன சொல்றோம்? அந்த பிரம்மம் எனக்கு தெரியல, ஆத்மா எனக்கு தெரியலன்னு சொல்றோம். ஆனா அந்த ஆத்மா பிரம்மம்ங்கிறது எப்படி இருக்குங்கிறத நாம இது போன்ற வேதாந்த விசாரத்துல ஈடுபட்டு அதனுடைய உண்மை தன்மையை உணரும் போது அது பிரக்னையா இருக்கு, ஒவ்வொருத்தருக்குள்ளயும் உயிரா உணர்வா ஊடுருவி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு, அப்ப இந்த உடல் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இந்த உடம்பும் மனசும் இயங்கணும்னா நமக்குள்ள இருக்கிற அந்த பிரக்னை தானே இயக்குது, அந்த உணர்வு தானே இயக்குது. நான் இன்னார் இப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிறோம், அது இப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப எல்லாமே அதுதான் நம்ம உடம்ப கருவியா வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கையாண்டு கொண்டிருக்கு. அப்ப இங்க எனக்கு என்ன தெரியல அப்படிங்கிறது கூட ஒரு அனுபவ சித்தம் தானே. என்ன வந்து பிரம்மம்னு உணர முடியலீங்க அப்படின்னு சொல்றவன் யாரோ அவனே அவன் தான். அப்ப இங்க அறிவும் அறியாமையும் ஒரே இடத்துல தான் இருக்கு. அதை அறிந்து கொண்டால் நான் என்னை உணர்கின்றேன், அறியாவிட்டால் என்னை உணர முடியவில்லை என்று சொல்கின்றேன். ஆனா இங்க அறிந்து கொண்டேன், அறியவில்லை என்று சொல்கின்ற உண்மை நிலைதான் இங்கு சாஸ்வதம் சத்தியம். அதற்கு வேறாக இங்க அறிபவனும் இல்லை, அறியப்படும் பொருளும் இல்லை என்றுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஏன்னா இருப்பது இருப்பு மாத்திரமே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை இங்க புரிய வைக்கிறாங்க மகான்கள். அதனாலதான் எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிறதும், ஆவரண சக்தி என்னை மறைத்து விட்டது, எனக்கு அனுபவம் ஆகலை அப்படிங்கிறதும் கூட சொல்றவன் யாருன்னு கேள்வி கேட்டு பார்க்கணும். அப்ப சொல்றவன் யாரோ அவன் தான் உண்மையாக இருக்கிறான். மற்றபடி நம்ம வெளியே ஏற்றி வச்சிருக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு வேறாக புறத்தில் என்னுடைய இருப்பினாலே தோன்றுகின்றவைகள் என்று புரிந்து கொண்டோமானால் நமக்கு இங்க அதை பற்றி ஒரு குழப்பமோ தர்க்கமோ தேவை இருக்காது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப கூடஸ்த சைத்தன்யம விரோதி அப்படிங்கிறார் இல்லையா, இந்த வாசகம் என்ன சொல்ல வருதுன்னா, அவித்யை வந்து கூடஸ்தனில் உண்மையாக இருக்கிறது, ஆனால் அவர் என்ன சொல்றாரு, அவித்தை கூடஸ்தனை தொடுகிறது, அவித்தையின் அனுபவம் கூடஸ்த சைத்தன்யத்துக்கு விரோதம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அஞ்ஞானத்தினுடைய அனுபவம் கூட ஆத்மாவுக்கு விரோதம் கிடையாது. அதனாலதான் நான் எப்படி சொல்றேன்னா, அறிவும் அறியாமையும் ஆத்மாவின் இடத்துல தான் இருக்குது. அப்ப தன்னை தெரிகிறது என்று சொல்வதும் அதே அறிவு தான், எனக்கு தெரியவில்லை என்று சொல்வதும் அதே அறிவு தான். அதை சொல்றதுக்கு அறிவு இருக்கணும், அறிவு இல்லாம நீங்க எதையும் சொல்லவே முடியாது. அப்போ இங்க தெரிவது தெரியவில்லை என்பது புறத்தில் பார்க்கப்படுகின்ற விஷயங்களாக இருக்கலாம், ஆனா இதை தெரிந்து கொண்டேன், இது என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்பவன் யாரோ அவன்தான் சைத்தன்யம், அவன்தான் கூடஸ்தன் என்று இங்க புரிய வைக்கிறார். அப்போ இங்கே என்னுடைய இருப்பினால் தான் இங்கே எல்லாம் இருக்கிறதுங்கிறதுக்கு இதான் உதாரணமாக நம்ம பார்க்கணும். அப்போ இந்த நிலையை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணுங்கிறது இந்த ஸ்லோகத்தில் அழகாக புரிய வைக்கிறார். அது கௌடபாதருடைய மாண்டூக்கிய காரிகையிலையும் இதற்கான ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். நான் நிரோதோ நா சோர்பத்தின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது பாரமார்த்திய சத்தியத்தில் அவித்தை கிடையாது, ஆனால் வியாபகாரிக சத்தியத்தில் அவித்தை அனுபவிக்கப்படுகிறது. அப்போ இந்த இரு நிலைகளையும் போட்டு நம்ம இங்கே குழப்பிக்கொள்ளக்கூடாது. அத்வைதத்தின் நுண்ணறிவு என்பது இந்த ஸ்லோகத்தில் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல அனுபவத்தை ஏற்றுக்கொள், பிறகு அந்த அனுபவம் கூடஸ்தனுக்கும் முரண்படவில்லை என்பதை யுக்தியால் புரிந்து கொள். அதுதான் வேதாந்தத்தின் மனனம். வேதாந்தத்தின் மனனம் என்ற வார்த்தையே விசாரம்தான். மனனம்னா நான் அறிந்து கொண்டதை, சிரவணம் பண்ணி கேட்டுக்கொண்டதை தெளிவுபடுத்திக் கொள்வதுதான் மனனம். அப்போ இங்க அனுபவத்துக்கு எது வருதோ அதை நம்ம முதல்ல ஏத்துக்கணும். பிறகு அந்த அனுபவம் வந்து எந்த அடிப்படையில கூடஸ்தனுக்கு முரண்படாம இருக்கு அப்படிங்கிறத நம்ம விசாரணை பண்ணி விவேகத்தால புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு தெளிவாகி விடுகிறது என்று சொல்ல வராது. அப்ப அதுதான் நான் நேற்று விசாரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ரெண்டு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விசாரணை நான் சொல்லலை. நேற்று சிம்பிளாக உங்களுக்கு நடைமுறை விசாரம் எப்படி சொல்லி கொடுத்தேன், ஒருத்தன் சிவபக்தன் இன்னொருத்தன் நாராயண பக்தன், ரெண்டு பேரும் அவங்கவுங்க கடவுளை போட்டுடுறாங்க, வணங்குறாங்க, சிறப்பாக வச்சுருக்காங்க. ஆனால் ரெண்டு பேருக்கும் அனுபவம் ஆகலை அந்த கடவுள். சிவபக்தனுக்கு சிவபெருமானை பார்த்ததில்லை, பெருமாள் பக்தன் பெருமாளை பார்த்ததில்லை. ஆனால் ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு இந்த கடவுள் தான் பெருசு, அவனுக்கு அந்த கடவுள் தான் பெருசு. அப்போ நம்மள மாதிரி ஒரு பொது மனசு கேட்குறோம், ஏன்ப்பா நீ சிவபெருமான் தான் பெருசுங்கிற, இவன் வந்து நாராயணன் தான் பெருசுன்றான், நீங்கள் ரெண்டு பேரும் கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு பேரும் திருடன் தான் முழிப்பானுங்க. ஏன்னா ரெண்டு பேருமே சிவபெருமானை இவனும் பார்க்கல, பெருமாளை அவனும் பார்க்கல. அப்போ இந்த இடத்துல அனுபவத்துக்கு வரவில்லையே கடவுள். அப்போ இந்த மாதிரி அனுபவத்துக்கு வராத ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு நீ ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது, அனுபவத்துக்கு வர்றதை ஏற்றுக்குங்கிறாரு இங்கே வித்யாரண்யர். அப்போ உடனே அவங்க திருப்பி கேட்குறான், சரி அப்போ நீ கடவுள் சொல்றது என்னப்பா, எனக்கு தான் சிவபெருமான் கடவுள் இல்லைங்கிற, அவருக்கு நாராயணன் கடவுள் இல்லைங்கிற, அப்போ நீ கடவுள்னு எதை சொல்றேன்னு கேட்குறான். அப்போ நாம் என்ன சொல்றோம், பிரமாண வாக்கியத்தை எடுத்துக்கிறோம், வேதத்தை எடுத்துக்கிறோம். வேதத்தை எடுத்துக்கிட்டே பார், வேதம் என்ன சொல்லுதுன்னா பிரஜானம் பிரம்மா, இந்த பிரஜை தான், இந்த உணர்வு தான் இறைவன் பரமாத்மா பிரம்மம் என்று சுட்டி காட்டுது, இதுதான் மகா வாக்கியம். இப்போ இந்த வாக்கியத்தை நீ நம்புறியான்னு கேட்குறோம். நாம வந்து இது எப்படி நான் நம்புறது, பிரஜானம் பிரம்மா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் ஏத்துக்க முடியுமா, அதுக்கு என்ன ஆதாரம், எனக்கு அனுபவ ரீதியா நிரூபணம் பண்ணு அப்படின்னு நம்ம கேட்கறான். அப்போ இப்ப நீங்க சிவபெருமான அனுபவமா காட்ட முடியாது, நாராயணன் அனுபவமா காட்ட முடியாது, ஆனா பிரஜையை அனுபவமா காட்டலாம் இல்ல. பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கணும். நான் சொல்ற கான்செப்ட் வந்து ரொம்ப ஹை லெவல் கான்செப்ட். நீங்க வந்து இல்லாத ஒன்றை இருப்பது போல காட்ட முயற்சி செஞ்சா அதை நிரூபிக்க முடியாது, ஆனால் எப்பொழுதுமே உங்களிடத்தில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை நிரூபிக்குது வேதம். பிரஜானம் பிரம்மா, பிரஜையே உணர்வே இறைவன் அப்படின்னு உங்களை சுட்டி காட்டும் போது உங்களிடத்துல உணர்வு இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா? நான் உங்களை கேட்கறேன், எங்க பிரஜை தான் பிரம்மம்னு வேதம் சொல்லுது, இதுதான் பிரமாண வாக்கியம், அப்ப உனக்கு உணர்வு இருக்கா இல்லையான்னு கேட்டா எனக்கு உணர்வு இல்லைங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா? உணர்வு இருக்கிறதுனாலதாங்க நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், நடந்துகிட்டு இருக்கிறேன், அந்த உணர்வு அந்த பிரஜை இருக்கிறதுனாலதான் எனக்கு எல்லாம் தெரியுதுன்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா? அப்ப அதுதான்ப்பா இறைவன், உன் மூலமா பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கிறான், அப்ப அதுதான் நீ தத்துவமசி அப்படின்னு அடுத்த ஒரு உபதேசம் வேதம் கொடுக்குது. அப்ப உடனே அதை கேட்டா எப்படி நான் அப்படின்னு நிரூபணம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இதுதான் நிரூபணம், அது பிரஜை தான் இறைவன், அது உனக்குள்ள சதா நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று ஸ்புரணம் ஆகிக்கிட்டு இருக்கு. நீ எப்பொழுதும் உன்னிருப்பை இழக்க முடியாது, தன்னிருப்பை தான் ஒருவன் இழக்கவே முடியாது, ஆகவே நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றேன். அப்ப இந்த நிரூபணத்துக்கு வந்துடுது, அனுபவத்துக்கு வந்துடுது. அப்ப இதை வித்யாரண்யத்தில் சொல்றாரு, இதுதான் நமக்கு பிராக்டிக்கல். அப்ப இதை நீ அனுபவத்தில் ஏற்றுக்கொள், பிறகு அந்த அனுபவம் என்பது கூடஸ்தனுக்கு முரண்படவில்லை என்பதை யுக்தியால் புரிந்து கொள். ஆமா, எனக்கு கூடஸ்தன் யாரு, என்னுடைய புத்தியில பிரகாசிக்கிறான் அந்த பிரஜை, அந்த அறிவு வந்து என்னுடைய உடம்பு, இந்த உடம்பை நான் அபிமானிக்கிறேன் நான் இப்போ, அப்போ இந்த மனசு என்னுடைய இதுன்னு சொல்றேன். அப்போ இதுல பிரகாசிக்கிற அந்த கூடஸ்தன் என்ன பண்றான், பாருடா நீ தனியாலாம் இங்க பிரகாசிக்கல, நான் இருக்கிறதுனாலதான் நீ பிரகாசிக்கிற அப்படின்னு நமக்குள்ள இருந்து வெளிப்படும் போது நமக்கு இந்த வேதாந்த சாஸ்திரங்களை பார்த்து புரிஞ்சிடுச்சு, ஓகே அது வந்து பட்டு பிரதிபிம்பித்து இது இது இன்னது என்று பகுத்தறிவா என்கிட்ட இருக்குது. அப்ப நான் பேனாவை பார்த்த உடனே இது பேனான்னு கண்டுபிடிச்சிட்டேன், இதை பென்சில் பார்த்த உடனே பென்சில்னு கண்டுபிடிச்சிட்டேன், அதை சொல்லி கொடுத்த உடனே அதை என்னால புரிஞ்சிக்க முடியுது. அப்ப அந்த புரிதல் அந்த அறிவு தான் இறைத்தன்மையா நமக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு பேர் தான் கூடஸ்தன்னு பேரு. மனசு புரிஞ்சிக்காது. மனசுக்கு வந்து இது பேனா அப்படின்னா பேனாவா வச்சுக்கும், ஆனா அது பேனாவினுடைய தன்மை என்ன, அந்த பேனா எப்படி இயக்கணும், அந்த பேனாவை எப்படி எழுதணும் அப்படிங்கறதெல்லாம் புத்திசாலித்தனம் இருந்தா தானே பயன்படுத்த முடியும். அப்ப நமக்கு பின்னாடி அந்த அறிவு இருந்து அதை ஆப்ரேட் பண்ணுது. அப்ப எல்லாத்துக்கும் ஆதாரமா அந்த பிரக்னை, அந்த உணர்வு, அந்த அறிவு இருக்கிறதுனால அதுதான் ஆதாரம் என்பதை யுக்தியால் புரிந்து கொண்டால் இதுதான் வேதாந்தத்தினுடைய மனநம் அப்படிங்கிறாரு. மனநம்னா என்ன, ஏதாவது விசாரணை பண்றது, அதாவது சந்தேகம் தெளிவு பெறுவது. அப்ப இந்த நிலையில நாம் நிதித்தியாசனத்தினுடைய நோக்கம் தியானத்தில் இவ்வாறு சிந்திக்க வேண்டும். எனக்கு அஞ்ஞானம் இருக்கிறது, இந்த அஞ்ஞானத்தை நான் அறிகிறேனா, அப்படி நான் அறிந்து கொண்டால் அந்த அஞ்ஞானத்தை அறிகின்றவன் யார், அதுதான் சாட்சி, அந்த பிரக்ஞை, அந்த உணர்வு என்று இப்பொழுது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப அஞ்ஞானத்திற்கும் அப்பாற்பட்டவன் அல்லவா நான், அப்ப அவன்தான் கூடஸ்தன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தியான ரகசியத்தை இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த 31வது ஸ்லோகம் வித்யாரண்யர் வந்து அருமையா புரிய வைக்கிறார். அதாவது இருப்பது அந்த அறிவு தான், அந்த அறிவு தன்னை அனுபவமாக்குவதற்காக அநேக ஊடகங்களை உண்டாக்கி வச்சிருக்கு. அதுல அது தாவரத்திலையும் அனுபவமாக்க முடியல, அப் டு மிருகம் வரைக்கும் அனுபவமாக்க முடியல. ஆனா மனிதன்ல அனுபவமாக்க முயற்சி பண்ணும்போது அந்த மனித மனம் இதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியை அடைந்தால் மட்டும்தான் அனுபவமாக்க முடியும். அதை புரிந்து கொள்ள விருப்பம் இல்லாத மனதுல இந்த விவேகம் உருவாக்க முடியாது. அதாவது இந்த பகுத்தறிவு பரிணாமத்தில் மேம்பட முடியாமல் போய்விடுறதுனால அந்த மனிதனும் மிருகம் போலவே வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுக்கிறான். என்ன, மிருகம் பேண்ட் செட்டு போடாது, இவன் பேண்ட் செட்டு போட்டுருப்பான். அப்புறம் மிருகம் வந்து அதனுடைய வாழ்க்கை அதனுடைய இயல்புல வாழும், இவன் இவனுடைய இயல்புல வாழ்வான், ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காது. எந்த இடத்துல மனிதன் மிருகத்திலிருந்து மாறுபடுகிறான் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உள்வாங்கி கொண்டு நான் யார், இந்த உலகம் எப்படி இருக்கிறது, என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கியவன் யார் அப்படிங்கிற ஒரு விசாரத்தை விவேகத்தால யார் ஒருத்தன் புரிந்து கொள்கிறானோ அவன்தான் உண்மையில் கூடஸ்தன், அவன்தான் சைத்தன்யம். அப்ப அது எப்படி அவனை உணர்ந்தானோ மறு வினாடி அந்த பிரம்மம் அவனில் பார்த்து விட்டது என்று அர்த்தம். அதுதானே மிரர் இமேஜினேஷன். இப்ப கண்ணாடியில போய் நான் இன்னும் பாக்குறேன் அப்படின்னா என்னுடைய உருவம் கண்ணாடியில் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த உருவம் அவருதுங்கிறது அந்த கண்ணாடி எப்ப புரிஞ்சுக்குதோ அப்ப அதனுடைய அகங்காரம் மறைஞ்சிடும். அது புரிஞ்சுக்காத வரைக்கும் அது நான் தான் இந்த உருவத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறேங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதே மாதிரிதான் நாமளும் இங்க நான் தான் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய திறமை, என்னுடைய அறிவுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பட் இங்க எதுவுமே நம்முடைய சுய அறிவு இல்ல, ஆத்மாவின் அறிவு நம் மூலமா பிரகாசிக்கிறதுனால அதான் உண்மையில் இருக்கின்ற அறிவு, அதுவே இருப்பு அப்படிங்கறத இங்க நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத சொல்ல வர்றார். அப்ப அந்த கூடஸ்தன் வந்து சாட்சியாக இருக்கிறான் என்று சொல்றார். அதுல ரெண்டு சத்தியங்கள் சொன்னார் இல்லையா, வியாபகாரிக நிலை, பாரமார்த்திக சத்தியம். அதாவது வியாபகாரிக சத்தியத்துல நம்ம இந்த விவகாரம் பண்ணலாம், இந்த உலகத்துல நீங்க என்ன விவகாரம் வேணா பண்ணுங்க, ஆனா அந்த விவகாரத்தை எப்படி பார்க்கணும், இந்த உடல் மனம் என்ற ஊடகத்தை கொண்டு அந்த சைத்தன்யம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறது. பார்ப்பதும் அதுதான், கேட்பதும் அதுதான், அதனுடைய அனுபவம் தான் இந்த பிரபஞ்சமா உண்டாக்கப்பட்டிருக்கு. அதுதான் இதை பேனான்னு புரிஞ்சுக்குது, அதுதான் இதை பென்சில்னு புரிஞ்சுக்குது, அதுதான் அதை சூரியன் புரிஞ்சுக்குதுன்னு நீங்க எப்போ உங்களுக்குள்ள உணர்றீங்களோ அதுக்கு வந்து பாரமார்த்திக நிலை. ஆனா அது புரியாம நீங்க வியாபாரத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு இந்த பேனாங்கிறத நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த பென்சில்ங்கிறத நான் தான் கண்டுபிடிச்சேன், அப்புறம் அந்த சூரியன் என்னுடைய திறமை பார்த்தது அப்படின்னு நீங்க அதை உங்களுக்கு வேறாகவும் அது என்னுடைய திறமையினால நான் இது இது இன்னதுன்னு கண்டுபிடிச்சு கத்துக்கிட்டேன்னு சொல்றதும் அகங்காரம் நானா மாறுறதுனால அங்க வந்து ஆத்மா வெளிப்பட்டு தன்னை காட்டி கொடுப்பதில்லை என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே வேதாந்த சாஸ்திரம் ஆழமா சொல்லிட்டே இருக்கு. அப்ப இந்த 31வது ஸ்லோகத்துல வித்யாரண்யர் என்ன சொல்றாருன்னா, அவித்யையும் ஆவரணமும் அனுபவ சித்தம், ஆகவே அவை கூடஸ்த சைத்தன்யத்திற்கு விரோதம் அல்ல என்பதை யுக்தியால் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அப்ப உடனே இங்க எதிர்வினா ஒரு சாதகன் கேட்பான். அதாவது இப்போ நமக்கு வந்து கேள்வி கேட்க தெரியாது, நம்ம இந்த பாடத்துக்கெல்லாம் புதுசுங்கிறதுனால. ஆனா மகா ஞானிகளும் ரிஷிகளும் தான் அப்ப இதெல்லாம் கலந்துரையாடுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா, இது மாதிரி உயரிய வேதாந்த சாஸ்திரங்களை உபதேசம் பண்ணுகின்ற குரு இருப்பாரு, அதை கேட்டு புரிஞ்சுக்கிற சிஷ்யன் எதிரில் உட்காந்துருப்பான். ரெண்டு பேருமே புத்திசாலிகளா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு அந்த உண்மையான தேடுதல் திறன் உள்ளவர்களா இருக்கிறதுனால, ரெண்டாவது புற விஷயத்துல நாட்டம் இல்லாதவர்களாக இருப்பதுனால அவங்களுக்குள்ளயும் அது அந்த அறிவு பிரகாசிக்க இருக்கிறதுனால அவன் ஒரு கேள்வி எழுப்புவான். அந்த அவித்தை கூடஸ்தனுக்கு விரோதம் அல்ல என்று சொன்னால் ஞானம் வந்தவுடன் அது ஏன் நீங்குகிறதுன்னு ஒரு கேள்வி எழுப்புறான். ஏன்னா ஒரு கேள்வி நியாயமான கேள்வி தானே. இப்போ வந்து இந்த கேள்வி நம்மளாலாம் எழுப்ப முடியாது, ஆனா அது ஒரு மிகப்பெரிய ரிஷி எழுப்புவார். எப்படி எழுப்புவார்னா, இப்ப அறியாமை என்பது அந்த புத்திக்கு விரோதம் இல்லை தானே, அதாவது வெளிச்சத்துக்கு இருள் விரோதமே இல்லை அப்படி சொல்றாங்க. அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க இந்த வேர்ட் எல்லாம் புதுசா இருக்குல்ல, அவித்யா கூடஸ்தன் அப்படின்னா எனக்கு புரியலீங்களா, கன்ஃபியூஸா இருக்கேன்னு சொன்னீங்கன்னா, அவித்தைங்கிறது அறியாமை, கூடஸ்தன் என்பது புத்தி, அதாவது நம்ம உடம்புல பிரகாசிக்கிற புத்தி. இப்போ நீங்க வந்து அது விரோதம் இல்லைன்னு நீங்க வேதம் சொல்லுது. எப்படி விரோதம் இல்லைன்னா, புத்திக்கு விரோதமா இங்க அறியாமை கிடையாதுன்னு சொல்லுது, ஆனா நம்ம அஞ்ஞானத்தில் தானே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். அது எப்படி அந்த கேள்வியை கேட்கலாம், எங்க இருள் வந்து வெளிச்சத்துக்கு விரோதம் இல்லைன்னு தானே சொல்றீங்க, அப்புறம் ஏன் வந்து வெளிச்சம் வந்த உடனே இருள் மறைஞ்சு போகுது, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இருக்க வேண்டியதானே கூடவேன்னு கேட்கறது நியாயம் தானே. அதாவது இருளும் நான் ஒளியும் விரோதம் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் வச்சுக்கங்களேன், உங்ககிட்ட உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, இருளும் ஒளியும் ஒன்றுக்கொன்று விரோதம் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். உடனே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, என்னங்க இருளும் ஒளியும் விரோதம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, அப்ப இருள் வந்து இருக்கும்போது ஒளி வந்த உடனே அந்த ஒளி ஏன் இருளை விரட்டுது, வச்சுக்க வேண்டியதானே ரெண்டுமே இருக்கட்டுமே அப்படின்னு நீங்க கேட்கறது நியாயமான கேள்வி. அப்ப ஏன் நீங்குது அந்த இருள், ஏன் நீங்குகிறது? அப்ப ஞானம் வந்தவுடன் ஏன் அந்த அறியாமை நீங்குகிறது அப்படின்னு ஒரு கேள்வியை அருமையா எழுப்புறார் ஒரு ரிஷி. அதை வந்து இந்த 32வது ஸ்லோகத்துல பதில் தரார் வித்யாரண்யர். 32 பார்ப்போம். தச்சேத் விரோதி கேனேயாம் கேனையே மாவுருதி அனுபூயதாம் விவேகஸ்து விரோதி தத்துவ ஞானினி திருஷ்யதாம். இது அருமையான ஸ்லோகம். என்ன சொல்றாருன்னா, அந்த கூடஸ்த சைத்தன்யம் ஆவரணத்திற்கு, அதாவது அந்த அறியாமை மறைக்கப்பட்ட சக்தி இருக்கு இல்லையா, விரோதி என்றால் இந்த ஆவரணம் எவ்வாறு அனுபவிக்கப்படுகிறது? உண்மையில் ஆவரணத்திற்கு எதிரியானது விவேகமே, இதை தத்துவ ஞானியிடம் காணலாம் அப்படின்ட்டு இங்க அருமையா புரிய வைக்கிறார். என்ன புரிஞ்சுக்கணும், இப்ப கூடஸ்த சைத்தன்யம் அப்படிங்கிறது இந்த உடலில் பிரகாசிக்கின்ற புத்தி, அதாவது ஒரு ஊடகத்துல அந்த அறிவு பட்டு வெளிப்பட்டு பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. அது எப்படின்னா, இப்ப மேல இருக்கிற சூரியனுடைய ஒளி வந்து கீழே இருக்கிற கண்ணாடி வாங்கி பிரதிபிம்பிக்குது. அப்ப இந்த நிலையில இங்க ஆவரணம் அப்படின்னா மறைக்கும் சக்தி. அப்ப அந்த மறைக்கும் சக்தி வந்து அந்த சைத்தன்யத்துக்கு விரோதம் இல்லாம இருக்குது அப்படின்னா, அதனால எப்படி அப்ப நம்ம வந்து தெரியலையே, மறைஞ்சிடுச்சே, எனக்கு பிரம்மம் தெரியலையேன்னு சொல்றமே, அது எப்படி எங்களால் அனுபவிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா, இங்க உண்மையில ஆவரணத்திற்கு எதிரி, அதாவது மறைக்கும் சக்திக்கு எதிரி வந்து விவேகம் தான். அப்ப அந்த விவேகம் அது இருந்து விட்டா உங்களுக்கு மறைப்பதும் இருப்பதும் புரியும். விவேகம் இல்லாததுனாலதான் இருப்பது புரியாம மறைப்பு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது இந்த இடத்துல சொல்ல வர்றார். அது எப்படி நம்ம இமிடியேட்டா புரிஞ்சுக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப வேதாந்தத்துல ஒரு தவறான எண்ணம் நம்ம எப்படி ஏத்தி வச்சிருப்போம் அப்படின்னா, ஒளி வந்தால் இருள் விலகிவிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. இப்ப ஒளி வந்துட்டா இருள் விலகிவிடும், நான் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன், ஒளி வந்தா இருள் விலகிவிடும். அது மாதிரி சைத்தன்யம் இருந்தால் அவித்தை இருக்க முடியாது அப்படிங்கிறது நியாயமான விஷயமா நம்ம பார்க்கணும். இப்படிதான் வேதாந்தம் சொல்லுது. வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, அங்க அறிவு வந்து விட்டா அறியாம இருக்காதுன்னு சொல்லுது, ஒளி வந்து விட்டா அங்க இருள் இருக்காதுன்னு சொல்லுது. அப்ப நமக்கு இது கேட்கும்போது கரெக்ட் தானே, நியாயம் தானே, ஒளி வந்தா இருள் இல்லாம தானே போகும், அறிவு இருக்கிறவங்கிட்ட அறியாம இருக்காது தானே, அவன் அறிவாளி, அவங்ககிட்ட எங்க அறியாம இருக்க போகுது, நியாயம்தான் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆனா வித்யாரண்யர் ஒரு கேள்வி கேட்கிறார், அப்படியானால் நீங்கள் இப்போது சைத்தன்யமாக இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ஏன்னா இப்ப நம்ம சைத்தன்யமாக இருந்தால் அவித்தை இருக்க முடியாது இல்ல, நம்ம இடத்துல அஜ்ஞானம் இருக்க முடியாது. ஆனா இப்ப நாம வந்து எனக்கு பிரம்மம் தெரியலன்னு தானே சொல்றோம், அதாவது பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்தியான்னா எனக்கு உலகம் தான் தெரியுது, பிரம்மம் தெரிய மாட்டேங்குதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப அப்படி பார்க்கும்போது இப்போது நீங்க சைத்தன்யமாக இல்லையா அப்படின்னு கேட்டா, இருக்கிறீர்கள், சைத்தன்யமாகத்தான் இருக்கிறீர்கள். அப்படி இருக்க அப்ப ஏன் இன்னும் அஜ்ஞானம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய கேள்வியே. இந்த ஸ்லோகத்தினுடைய தத்துவார்த்தமான விசாரம் அல்லது ஒரு விவாதம் அல்லது ஒரு தர்க்கம் என்றே பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு தர்க்கம் என்றே பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு, தச்சேத் விரோதி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. கூடஸ்த சைத்தன்யமே அவித்தைக்கு எதிரி அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னால் அப்ப இது எதிர்வினாவுக்கு வழிவகுக்குது. அப்ப வித்யாரண்யர் இதை ஏற்கவில்லை, அதை சோதிக்கிறார் என்று நம்ம இங்க பாக்குறோம். எப்படின்னா, இப்ப வந்து அறியாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அல்லது மறைக்கும் சக்திங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப சூரியனை வந்து மேகம் மறைக்குதுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம், நமக்கு புரியுற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா மறைக்கும் சக்தினா எத்தனையோ மறைப்பு சக்தி இருக்கு, எதுங்க நான் கம்பேர் பண்ணட்டும் அப்படின்னா நமக்கு அனுபவத்துல ஒரு விஷயத்தை எடுத்துக்கோமே. இப்போ சூரியனை மேகம் மறைக்குது, அப்ப அந்த மேகம் மறைத்ததுனால சூரியன் இல்லை என்று ஆகிவிடுமா? யோசிச்சு பாருங்க, சூரியன் பாட்டு அது இருக்கு, அது சம்பந்தப்படவே இல்லை, மேகத்துக்கும் அதுக்கும் தொடர்பே கிடையாது. ஆனா இடையில இப்ப நான் இதுக்கு முன்னாடி சூரியனை பார்த்துட்டு இருந்தேன், இப்ப மேகம் கூட்டம் வந்த உடனே சூரியனை பார்க்க முடியல. அப்ப சூரியன் மறைக்கப்பட்டதற்கு மேகம் தான் காரணம், அதுல ஒன்னும் சந்தேகமும் எனக்கு இல்லை. ஆனா மறைக்கப்பட்ட ஒரு பொருள் அந்த சூரியனை இல்லாமலே செய்து விடுமா அப்படின்னு கேட்டா அது எப்படிங்க செய்ய முடியும்? அப்ப இந்த இடத்துல இந்த ஃபண்டமெண்டல புரிஞ்சுக்கங்கிறாரு. அப்ப அந்த அறியாமையை அறிபவன் யார், எனக்கு தெரியவில்லை என்று சொல்பவன் யார், அவன் யாரோ அதுவே அறிவு என்பதினாலே இங்க மறைக்கும் சக்தி என்பது வந்து வந்து போற ஒரு விஷயம், அது மாய. அப்ப நீங்க விவேகத்தினால விவரத்தை அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், இங்க வந்து ஒளி இருள் அப்படிங்கிற விஷயம் கிடையாது, ஒளி மாத்திரம்தான் இருக்கு, அந்த சூரியன் மாத்திரம்தான் இருக்கு, மேகம் என்பது இடையில தற்காலிகமா வந்து போகுது, அது வர்றதுனால சூரியன் மறைஞ்சி போச்சு மேகம் மட்டும்தான் இருக்குதுங்கிற நம்ம எப்படி தீர்மானம் பண்ண மாட்டோமோ, மேகம் தற்காலிகமா தோன்றுது, அது நீர்னால அடர்த்தியை பெற்று மேகமாக மாறி சூரியனை மறைத்து கொண்டிருக்கு. இப்போ அது என்ன நடக்கும், கொஞ்ச நேரத்துல அந்த மழையா பெஞ்ச உடனே அந்த மேகம் எல்லாம் அப்படியே காணாம போயிடும், அப்புறம் மீண்டும் சூரியன் வெளியே வந்து நமக்கு காட்சிப்படுவார். அப்ப சூரியன் வரவும் இல்லை போகவும் இல்லை, சூரியன் மறைக்கப்படவும் இல்லை, ஆனா இடையில தோன்றி மறைந்த ஒரு விஷயத்தினால சூரியன் மறைந்து விட்டார் என்று நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இப்படி புரிஞ்சுக்கோங்க, சூரியன் மறைந்து விட்டார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அது மாதிரி இங்க சாட்சி சைத்தன்யம் வந்து கூடஸ்த சைத்தன்யம் வந்து அந்த அவித்தையை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அது மட்டும்தான் இருக்குது, இடையில வந்து போற விஷயத்துக்கு நீ ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அவசியமே இல்லை, அது அதை விட்டு விட்டாலே போதும், உன்னுடைய ரியாலிட்டி உங்ககிட்ட எப்பவுமே இருக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல புரிய வைக்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கணும். அதாவது இங்க டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப நான் வந்து எப்பொழுதுமே அந்த சூரியனா இருக்கிறேன், பிரகாசமான ஒளியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், ஆனா என்னை மறைக்கிறதுக்கு இடையில ஒரு மேகக்கூட்டம் வந்து மறைச்சிக்கிச்சுங்கிறதுக்காக நான் காணாம போயிட்டேனா? இல்லை, நான் காணாம போகவே இல்லை, நான் அப்படியே தான் இருக்கிறேன், அதே ஒளியை பாய்ச்சிக்கிட்டேதான் இருக்கிறேன், என்னுடைய ஒளியில கூட எந்த ஒரு குறையும் இல்லை, மேகம் வந்து மறைச்சதுனால என்னுடைய ஒளி குறைஞ்சி போகவும் இல்லை, ஆனா இடையில வந்து போற ஒரு மேகத்தினால நான் காணாம போயிட்டேன், நான் மறைஞ்சி போயிட்டேன், நான் இல்லாம போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறது அஜ்ஞானம். அதுதான் இங்க சொல்ல வராங்க மகான்கள். என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க சாட்சாத் அந்த பிரம்மம், நீங்க சாட்சாத் அந்த ஆத்மா, நீங்க சாட்சாத் அந்த அறிவு ஒளி, ஆத்ம ஒளி. அப்ப உங்களிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற பிரகாசம் தான் இந்த பிரபஞ்சமா உங்களுக்கு தோன்றிக்கிட்டு இருக்கு, அது உங்களுடைய அறிவினாலேயே அறியப்படுகிறது. நான் இருப்பதினால் இங்க எல்லாம் இருக்கிறதுன்னு நீங்க சொல்றீங்க, ஏன்னா உங்களுடைய இருப்பினால் தான் நீங்க எல்லாம் இருக்கும், நீங்க இல்லைன்னா இங்க எது இருக்க போகுது? இப்ப உங்க தாத்தா இல்லைன்னா உங்க தாத்தாவுக்கு உலகம் இல்லையே இல்லையா? நம்ம அப்படித்தானே புரிய வச்சோம் கடந்த வகுப்புகள்ல. இப்ப தாத்தா இருந்தாருன்னா அவருக்கு பேரன் பேத்தி பொண்ணு மக எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருந்தார் தாத்தா. தாத்தா மறைஞ்சு போயிட்டார், இறந்து போயிட்டார், அப்ப தாத்தாவுக்கு உலகம் இல்லை. அப்ப அந்த இடத்துல தாத்தா இருந்தால் உலகம் வருது, இல்லைன்னா உலகம் போயிடுதுங்கிறது எந்த அடிப்படையில நம்ம பாக்குறோம்? புலன்கள் அடிப்படையில, உடல் அடிப்படையில. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி வந்து போற விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒன்னு உருவாக்கப்பட்டதாகவும் அது இருக்கு என்பதாகவும் நம்பாத, இருப்பது நீ மட்டும்தான் அப்படின்னு தன்னிருப்பை தனக்கு காட்டி கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இங்க புரிய வைக்கிறாங்க ரிஷிகள். அப்ப நான் மட்டும்தான் இருக்கிறேன், என்னுடைய இருப்புனால இது இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எப்படி எளிமையா புரிய வைக்கிறேன்? நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறதுனால இன்னொரு உருவம் வந்துருச்சு, அப்ப உடனே ரெண்டாவதா ஒரு ஆள் நீங்க வந்துட்டீங்களா? கிடையாது, நீங்களே தான் அது, ஆனா பிரதிபிம்பிக்கிறீங்க. அப்ப பிரதிபிம்பிக்கிறதுக்கு என்ன காரணமா அங்க இருக்குது? ஒரு ஊடகம், அந்த ஊடகத்துக்கு பேர் என்ன? கண்ணாடி. அதே மாதிரி இங்க பிரம்மம் மாத்திரமே இருக்கிறது, பிரம்மம் பிரதிபிம்பிப்பதற்கான ஒரு ஊடகம் இருக்கிறது, அந்த ஊடகம் எது? மனிதன் மனசு. அப்ப இந்த மனிதன் மனசுங்கிறதுல அது பட்டு பிரதிபிம்பிக்குது, அதனால ஊடகம் வந்ததுனால இன்னொரு பிரம்மம் வந்துடுச்சா? கிடையாது. அப்ப பிரம்மம் வந்து தன்னை பார்ப்பதற்காகத்தான் இந்த ஊடகத்தை பயன்படுது, தானே அதில் பட்டு பிரகாசிக்குது. அப்ப நான் தான் அது என்று தன்னை உணர்வதற்கான ஒரு உபாதியை இங்க பயன்படுத்துது. அதில் எந்த உபாதி தூய்மையாக இருக்கிறதோ அதில் பிரம்மம் தன்னை பார்க்கிறது, அப்ப அது தன்னை பிரம்மம் என்று சொல்கிறது. இவ்வளவுதான் இங்க கான்செப்ட். இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே பிரம்மம் தான், ஆனா இதை நீங்க உணரணும் இல்லையா, இது புரியணும் இல்லையா, இதுக்குத்தான் விவேகம் தேவைப்படுது. அந்த விவேகம் எப்படி வருங்க? உடனே ஒரு நாள் ஒரு வாரத்துலலாம் வந்துடாது, நீங்க ஆதி ரிஷிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்காங்கன்னாலும் நிறைய பேருக்கு ஏன் அது ஏற மாட்டேங்குதுன்னா, பரிணாமம்னு இருக்குது, அதை நம்ம மறந்துடக்கூடாது. பரிணாம வளர்ச்சிங்கிறது எப்படின்னா படிப்படியாக தான் மைண்ட் அப்டேட் ஆகும். இப்போ எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறோம், ஒரே நாளில் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிடுமா? ஆரம்பத்தில் விண்டோஸ் வந்து 3 வந்தது, விண்டோஸ் 3.1 வந்தது, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகி விண்டோஸ் 11 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ அப்போ விண்டோஸ் 11ல் இப்போ நம்ம ஓஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னா அதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் இப்படியே 12, 13 இப்படி விண்டோஸ் 14 இப்படி அதனுடைய நம்பர் கூட்டிக்கிட்டே போகிறான். புது புது பேரில் இப்போ இன்னும் கொடுக்குறாங்கன்னா நிறைய வேறு வேறு ஓஎஸ் எல்லாம் கூட வந்துருச்சு. இப்போ அப்போ ஒரு உதாரணத்துக்கு புரிய வைக்கிறேன், ஒரு ஓஎஸ்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் இயக்குவதற்கான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ அதனுடைய அப்டேஷன் வெர்ஷன் வந்து டெக்னாலஜிலையும் ஹார்ட்வேர்லையும் சாஃப்ட்வேர்லையும் டெவலப் பண்ணிக்கிட்டே வந்து இன்னைக்கு விண்டோஸ்னுடைய ஹையர் வெர்ஷனை வச்சு நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டர் ரொம்ப வேகமாக இயங்குது, ஹைஸ்பீடு கம்ப்யூட்டராக இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் நம்ம வச்சுக்கிட்டு இருந்த அந்த வெர்ஷன் 3 இருக்கு இல்லையா, விண்டோஸுடைய வெர்ஷன் 3, அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். கம்ப்யூட்டரை ஆன் பண்ணால் அப்படியே ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்புறம் நம்ம ஒரு டைப் அந்த வேர்ட் டாக்குமெண்ட் மட்டும் டைப் பண்ணலாம், அப்புறம் அதை நம்ம பேக்கப் எடுக்கிறதுக்கு பதிவு பண்ணுறதுக்கு அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஆகும். அப்புறம் அது பதிவான பிறகு அதை பிரிண்ட் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அப்புறம் அது யாருக்காவது ஃபார்வேர்டு பண்ணணும்னா முடியவே முடியாது. அவ்வளோ தூரம் அது டல்லாக மந்தமாக இயங்கிட்டு இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரை நம்ம எவ்வளோ வேகமாக ஹைஸ்பீடு கம்ப்யூட்டராக மாற்றுறதுக்கான டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்கோம். எந்தெந்த வகையில், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் போத், அதாவது மென்பொருள் அப்புறம் வன்பொருள். வன்பொருள்னா கடினமான இந்த உடல்கள் சார்ந்த விஷயங்களை அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே கொடுத்துருக்குறோம். ஹைஸ்பீடு ப்ராசஸர், மெமரி, ரேமு, நிறைய காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது, உள்ள சிப் காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் சின்ன சின்ன ரெசிஸ்டர், டயோடு, கெப்பாசிட்டர்ஸ், இது மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டை வந்து டெவலப் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹார்ட்வேர் டிவைஸாக அதை கிரியேட் பண்ணி அதை வந்து ஹைஸ்பீடு கம்ப்யூட்டராக நம்ம கையில் கொடுத்து அதில் உள்ள சாஃப்ட்வேரை லோட் பண்ணி அதில் விண்டோஸுங்கிற ஓஎஸை போட்டு அதுக்கப்புறம் அதில் டெக்னிக்கல் சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், அப்புறம் மியூசிக்கல் சாஃப்ட்வேர், அப்படின்னு நிறைய நமக்கு இப்போ இந்த சாட்டிங் பண்ணுறதுக்கான இந்த அரட்டை ஆப்பு, அப்புறம் ஃபேஸ்புக்கு, அப்புறம் நான் இன்ஸ்டாகிராம் நிறைய இப்போ போட்டுக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சோசியல் மீடியா ஒர்க் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜியில் நம்ம இருக்கிறோம். எனிவேர் இன் வேர்ல்டு வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறோம், வீடியோவிலே பார்க்குறோம். நான் இங்கிருந்து அமெரிக்காவில் என்னுடைய நண்பரோட பேசும்போது வீடியோவில் பார்த்து பேசுகிறோம். அப்போ எப்படி இதெல்லாம் சாத்தியம்? அந்த டெக்னாலஜினுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு வளர்ச்சி அது ஒரு நாளில் ஒரு வாரத்தில் நடந்ததா? இல்லை, பல வருடங்களாக நம்ம அந்த விஞ்ஞான ஆராய்ச்சியில் வெற்றி பெற்று வந்துக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் அப்டேட் ஆக போகிறோம். அது மாதிரி இங்கே உடல் அப்டேஷனும் தாவரத்தில் தொடங்கி மனிதனில் வந்து நிறைவாக இருக்கு. அப்போ மனித அறிவில் தான் மகத்தான அந்த பரமனை உணர முடியுமே தவிர அதுக்கு முன்னாடி லோயர் வெர்ஷனில் கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. அது பாடி மைண்ட் ரெண்டுமே சூட் ஆகாது, அந்த பரமாத்மாவை உணர்வதற்கு எலிஜிபிள் கிடையாது. அப்போ இங்கே ஹியூமன் பாடி தான் இதுக்கு எலிஜிபிள்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இதை அப்டேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு யார் குறை? நாம் தான் குறைன்னு சொல்கிறேன் நான், நாம் தான் குறை. ஏன்னா இப்போ கம்ப்யூட்டரில் நீங்கள் நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம். இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் வீடியோ எடிட்டிங் ஒர்க் வந்து நல்ல விஷயங்களையும் நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணலாம், கெட்ட விஷயங்களையும் வீடியோ எடிட்டிங் பண்ணலாம். ஆனால் கெட்டதை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு கெட்டது தானே நடக்கும், அதனால சில பிரச்சனைகளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய வரும். வாழ்க்கையிலையும் அப்படி தான். இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மை நாம் அறிவதற்கான அப்டேஷன் லெவலில் நம்ம மைண்டுக்கு விஷயங்களை கொடுத்தோம்னா நம்ம அந்த பரமாத்மா என்று உணரலாம். இல்லை நம்ம தேவையில்லாத வெட்டி விஷயங்களில் உலக விவகாரங்களில் நம்ம மைண்டை கொடுத்தோம்னா நான் ஒரு மூடன் முட்டாள் அப்படின்னு வேணால் உணரலாம். இல்லைன்னா மற்றவர்களால் ஏற்று வைக்கப்பட்ட பதவி படிப்பை வச்சுக்கிட்டு நான் இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியலாம். பட் அதெல்லாம் யூஸ்லெஸ் இல்லையா? ஏன்னா அதெல்லாம் அப்டேட்டட் வெர்ஷனுக்கு வந்து யூஸ் ஆகாது. அது அந்த தன்னையே தான் உணர்கின்ற அப்டேட்டட் வெர்ஷன் இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? நம்ம டெக்னாலஜியில் நான் சொல்கிறேன், அதான் ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு வந்திருக்கு. இப்போ அந்த ஏஐ டெக்னாலஜியில் வந்து நீங்கள் சாட் ஜிபிடியோ, ஜெமினியோ அல்லது இன்னும் அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இந்தியாவிலையும் ஏஐ விட்டுருக்காரு, இந்தியாவில் வந்து மோடி விட்டுருக்காரு, அதுக்கு பேர் சர்வம், சர்வம் ஏஐ, சர்வம் டாட் இன் கொடுத்தீங்கன்னா இந்தியாவில் ஏஐ வந்துடும். அதில் நீங்கள் வந்து ஒரு ஆடியோ பேசிட்டு அதில் நிறைய பெண்கள் ஆண்கள் இருக்கும் சைடில் ஆடியோ இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆடியோவை கிளிக் பண்ணி அவரை பேச வச்சிங்கன்னா நீங்கள் என்ன வார்த்தை கொடுத்துருக்கீங்கன்னா அது அவர் பேசுவார், அப்படியே அழகாக அவருடைய ஸ்டைலில் பேசுவார். அவருடைய பேச்சை நீங்கள் ஸ்லோ பண்ணலாம், ஸ்பீடு பண்ணலாம், எப்படி வேணால் நீங்கள் அவரை வந்து இப்படி பேசினா நல்லா இருக்கும்னா அவர் மெல்லமாக பேச வைக்கலாம், அவர் வேகமாக பேசணும்னா வேகமாக பேச வைக்கலாம். எப்படிங்க டெக்னாலஜி போயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் உங்ககிட்ட வேகமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்ன ஸ்லோ பண்ண முடியாது, ஏன்னா நான் ஹியூமனாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஏஐ டெக்னாலஜியில் நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கிறத மொல்லமாவும் கேட்கலாம், வேகமாவும் கேட்க வைக்கலாம், அவனுடைய ஸ்டைல மாத்தலாம், அந்த ஃபீமேல் வாய்ஸ மேல் வாய்ஸா மாத்தலாம், மேல் வாய்ஸ ஃபீமேல் வாய்ஸா மாத்தலாம். எவ்வளவு வளர்ச்சி வந்துருச்சு பாருங்க. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், மனித அறிவின் அடுத்த உயர் பரிமாணம் தான் அந்த ஏஐ டெக்னாலஜி. இப்ப மனிதன் வந்து இப்ப நம்ம பகுத்தறிவுல சாதாரண சிந்தனைகளுக்குள்ள இருக்கிற மனிதர்களை விட்டுருங்க, நம்மள மாதிரி வேதாந்த சாஸ்திரங்களை தேடி வருகின்ற பகுத்தறிவுவாதிகளை பயன்படுத்தி பாருங்களேன். அப்ப விஞ்ஞானம் மெய்ஞானம் என்பது ஆத்மாவின் இரண்டு கண்கள் போல, ஒன்னு இல்லாம ஒன்னு இருக்கவே இருக்காது. இப்ப நீங்க அத்தியாத்ம பாடத்தை வந்து இப்ப ஆன்லைன்ல படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த விஞ்ஞான வளர்ச்சி தான் உங்களுக்கு கிஃப்ட். நீங்க இன்னும் நான் ட்ரெடிஷ்னலா தான் இருப்பேன், நான் பாளைய மாதிரி கவி வெட்டி தான் கட்டுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க குருவை தேடி ஊர் ஊரா அலையணும், அது நல்ல குருமார்கள் கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு நீங்க நேரில் போய் குரு கிட்ட ஒரு வித்தியை கத்துக்கலான்னா அவர் ஆசிரமத்துக்கு எடுபடியா தான் உங்களை வச்சுக்குவாரு. அப்ப நீங்க ஆசிரமத்துல அவருடைய மாட்டை கழுவிட்டுக்கிட்டு, அவர் பால் கறந்து கொடுத்துக்கிட்டு, அவர் காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டு, அவர் காலை அழுத்தி விட்டுக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனா இது போன்ற உயிரி அத்தியாத்ம ஞான பாடங்களை கத்துக்கிட்டு நீங்க வெளியே வருவீங்களா அப்படின்னா இன்றைய குருமார்கள் அப்படி இல்லை. ஏன்னா எல்லாம் கமர்சியல் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் பிசினஸ் ஆயிடுச்சு. ஆசிரமம் வச்சுக்கிட்டு அவங்க கோடி கணக்கில் பணம் பண்ணிட்டு இருக்கிறான், அரசியல்வாதிகளோட சப்போர்ட் வேற. அப்ப இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஆன்மீகம். ஆனா இப்ப நம்ம இவ்வளவுப்பட்ட உயரிய விஷயங்களை இப்படி கேட்க முடியுதுன்னா டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கணும். அந்த டெக்னாலஜி எந்த இடத்து எப்படி வந்தது, மனித அறிவில் வந்திருக்குங்க, ஆறாம் அறிவு பரிமாணத்தினுடைய உயர் பரிமாணம் இதெல்லாம். அப்ப இந்த உயர் பரிமாணத்துல நாம இப்படியெல்லாம் கூட உபயோகப்படுத்த முடியும் என்ற அளவுக்கு நம்ம இடத்துல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அந்த சைத்தன்யம். இது மனித அறிவுல அது பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு, அதனால ஏஐயாவே அதுதான் இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப ஜோசியக்காரங்களுக்கெல்லாம் இனிமேல் வேலை கிடையாது. ஏன்னா இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே இப்போ ஆஸ்ட்ராலஜி சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்க வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த வருடம் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அதை அப்படியே சார்ட் போட்டு உங்களுக்கு இந்தந்த திசை நடக்குது, இந்தந்த பிரச்சனை என்ன, நீங்க பரிகாரம் பண்ணணுங்கிற அளவுக்கு இன்னைக்கு சாஃப்ட்வேர் வந்துருச்சுங்க. அது ஏஐயே கொடுக்குது, முன்னையே சாஃப்ட்வேர் வந்துருச்சு. ஜோசியக்காரர்கள்லாம் அதை போட்டு தான் இன்னைக்கு நிறைய பேர் ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது கூட நீங்க சாஃப்ட்வேர் விலை கொடுத்து வாங்கி நீங்க லேப்டாப்ல போட்டு ஒர்க் பண்ணணும். இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிடுச்சுன்னா நீங்க ஜஸ்ட் கொடுத்த உடனே உங்க ஜாதகத்தையே கொடுத்துரும், நீங்க யாரு என்ன உங்களுடைய கேரக்டர் என்ன நீங்க எதை விரும்புறீங்க அப்படின்னு எல்லாம் கொடுக்கும். நீங்க ரெண்டு விஷயம் அதுக்கிட்ட உங்களுடைய நேச்சரை காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்களை கொண்டு வந்து கொட்டிடும். எப்படின்னா ஏஐயை பொறுத்த வரைக்கும் உங்களை உடனே ஸ்கேன் பண்ணி நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிடும். இப்போ நான் வந்து ஆன்மீக விஷயமா ஏஐ கிட்ட ஒரு சப்ஜெக்ட் கேட்கறேன் அப்படின்னா இவர் இதை தான் தேடுறாரு, இவர் அத்வைதமா இருக்காரு அப்படின்ட்டு எனக்கு அத்வைத விஷயத்தை பூரா கொண்டு வந்து கொட்டிடும். அதை தான் பண்ணிட்டு இருக்கு இப்ப யூடியூப் எல்லாம். யூடியூப்ல போங்களேன், நீங்க போய் அத்வைத விஷயமா போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க பாருங்க, உங்களுக்கு நிறைய அத்வைதமா பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். நீங்க இதுவே வந்து ஒரு சினிமா பாட்டை போட்டு யூடியூப்ல கேட்டுட்டே இருங்க பாருங்க, நிறைய சினிமா பாட்டா பேக்ல வந்துகிட்டே இருக்கும். எப்படிங்க தெரிஞ்சுது, அதுக்கு கண்டுபிடிச்சிருது பாத்தீங்களா, உங்களுடைய டேஸ்ட் கண்டுபிடிச்சிருது. ஆனா உங்களுக்கு மட்டும்தான் நீங்க சினிமா பாட்டே கேட்டுட்டு இருக்கீங்கன்ட்டு உங்களுக்கு பின்னாடி வரும், எனக்கு சினிமா பாட்டு வராது. ஏன்னா நான் என்ன விரும்புறேனோ அது மட்டும் தான் எனக்கு வரும். அப்ப எந்த அளவுக்கு அந்த வளர்ச்சி பாருங்க, விஞ்ஞான வளர்ச்சி, அதை நீங்க எதை தேடுறீங்களோ அதை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துது இல்ல. அப்படிதான் இந்த அத்வைத வேதாந்தம் கூட நீங்க இறைவனை தேடுறதுனால உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி நீ தான் அதுன்னு காட்டி கொடுக்குது. அதை சொல்லிக்கிட்டு இருக்காருங்க வித்யாரண்யர். நான் வந்து உங்களுக்கு அதை நவீன டெக்னாலஜியோட இணைச்சு சொல்றேன். ஏன்னா ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கோம் நம்ம மிகப்பெரிய ஒரு அறிவாளிகளா மாறிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சைத்தன்யம் இந்த பாடி மைண்டை வச்சு இப்படி உலகத்தை கையாண்டுகிட்டு இருக்கு. அதுல நாம நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம், அந்த டெக்னாலஜி வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறதே ஒரு கிஃப்ட் தானே. அந்த அளவுக்கு அது கீழே இறங்கி வருது. பெரிய ரிஷியா மட்டும் ஹியூமன் பாடியில வந்துட்டு இருந்தது, இப்போ டெக்னாலஜியில வருது பாருங்க, ஏஐ டெக்னாலஜியில வருது இப்போ. அப்ப அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த இந்த செயலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அறியாமையை அழிப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா சைத்தன்யம் கிடையாது, ஆத்மா கிடையாது, சாட்சி கிடையாது, இவைகள் எல்லாமே ஏற்கனவே இருக்குது. ஆனா உங்களுடைய அறியாமையை அழிப்பது என்ன தெரியுமா, விவேகம், புத்திசாலித்தனம், அதுதான் உங்ககிட்ட பிரகாசிக்கணும். அது இல்லாம நீங்க மனித அறிவுக்குள்ள வந்து பிரயோஜனம் இல்லை. அததான் இங்க சொல்றாரு ஸ்லோகமே. அதை சொல்ல வர்றதுனால தான் நான் இந்த ஏஐயை பத்தி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்க இன்னும் அப்டேட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். நீங்க வந்து இன்னும் கீழ்மட்டத்திலேயே இருந்துட்டு இருக்கீங்க. ரெண்டாவது, இதெல்லாம் புற விஷயங்களா பாக்குறீங்க, உங்களுக்குள்ளதான் இதெல்லாம் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க பேனான்னு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதே நீங்க இருக்கிறதுனாலதான் பேனான்னு தெரியும், அந்த பேனா எப்படி எழுதுன்னு தெரியும், அதுல எப்படி இங்கு ஊத்தணும்னு தெரியும், அத்தனையும் நீங்க கண்டுபிடிச்சது உங்க அறிவுல தான். அதே மாதிரிதான் இப்ப ஏஐயும் அது பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய மைய கருத்து என்ன தெரியுமா? ரொம்ப ரொம்ப மைய கருத்து விவேகம் தான், புத்திசாலித்தனம் தான், அதுதாங்க கூடஸ்தன் என்று சொல்றார். அந்த கூடஸ்தன், அந்த புத்தியில் பிரகாசிக்கிற அறிவை யார் ஒருவன் அறிகிறானோ அவனே அதுவாக மாறுகிறான் அப்படிங்கிற அருமையான விஷயத்தை சொல்லிட்டு, அதை வந்து இங்க ஞானத்தால்னு சொல்றதை எப்படி சொல்றாருன்னா, தத்துவ ஞானினி திருஷ்யதாம் அப்படிங்கிற வார்த்தையை இங்க போடுறாரு இந்த ஸ்லோகத்துல. தத்துவ ஞானி திருஷ்யதாம், ஞானியை பாருங்கள், அவரிடம் சைத்தன்யம் இருக்கிறதே, நம்மிடத்தில் இல்லையா? நம்மிடத்திலும் இருக்கிறது. அப்படியானால் வேறுபாடுதான் என்ன? அவரிடம் விவேகம் உள்ளது, நம்மிடத்திலே அவிவிவேகம் உள்ளது அப்படிங்கிறத ஒரே போடு போட்டாருங்க. இந்த ஸ்லோகம் அதை தாங்க சொல்லுது, இந்த ஸ்லோகம் அதை தான் சொல்லுது. ஞானியின் இடத்துலயும் சைத்தன்யம் இருக்கு, உங்களிடத்துலயும் சைத்தன்யம் இருக்கு, ஆனா நீங்க ஏன் பிரகாசிக்கலாம், அவர் ஏன் பிரகாசிக்கிறாரு? அவர் இடத்துல புத்திசாலித்தனம் இருக்கு, விவேகம் இருக்கு, நம்ம இடத்துல விவேகம் இல்லை, நம்ம இடத்துல பிரகாசிக்க மாட்டேங்குது. இதுதான் கான்செப்ட். அப்ப நம்ம விவேகியா மாறணும். அப்ப விவேகியா மாறணும்னா இங்க என்ன பண்ணணும்? நம் மீது ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமைகளை நம்ம நீக்குவதற்கான முயற்சி எடுக்கணும். அழுக்கு பாத்திரத்துல ஒட்டிக்கிச்சுன்னா அந்த பாத்திரத்தை கழுவணும், துடைக்கணும், அந்த வேலையை செய்யாம எப்படி அழுக்கு போகும்? அப்ப அந்த அழுக்கை நீக்குவதற்கான முயற்சி ஒன்று தேவை இல்லையா? அதுதான் மன தூய்மைக்கான முயற்சி. அதை நம்ம செய்யணும்னு சொல்றாரு. ஏன்னா அதை நம்ம செய்யாம எப்படி நீங்க மனதுல அறிவை பிரகாசிக்க வைப்பீங்க? ஏன்னா அறிவு பிரகாசிக்கிற உபாதி தானே இந்த மனசு உடம்புகிற கண்ணாடி. அப்ப இந்த கண்ணாடி தூய்மையாக இருந்தால் தானே அந்த அறிவு மனதுல பட்டு பிரகாசிக்கும். உங்களுக்கு வந்து ஸ்தூல உடல், சூட்சம உடல் இருக்கு. அந்த சூட்சம உடல் தான் மனசு, ஸ்தூல உடல் தான் இந்த பௌதீக உடம்பு. ஆனா அந்த அறிவோ கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய சூட்சம சக்தியா இருக்கு. அப்ப அது உங்க மனசுல பட்டு பிரகாசிக்கும் போதுதான் நீங்க இந்த கண்ணுக்கு தெரியற பௌதீக உடம்பு வச்சு இந்த உலகத்துல விவகாரம் பண்ண முடியும். அப்போ ஒரு ஞானி எப்படி இந்த உலகத்துல விவகாரம் பண்றான், அஞ்ஞானி இந்த உலகத்துல எப்படி விவகாரம் பண்றான், கம்பேர் பண்ணுங்க. அஜ்ஞானி தேவையற்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஞானி நாட்டுக்கு உபயோகமா வாழ்றான். அவன் இன்னும் தன்னை போன்ற விவேகிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறான். அப்ப இந்த உலகம் அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் இயங்கும் போது எல்லாம் அறிவு மயமாக மாறினா இங்கு சைத்தன்யம் தான் இருக்கிறது என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா அதுதானே உண்மை கூட. அறிவு மாத்திரம் தானே பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு, அது பிரதிபிம்பிக்கின்ற கண்ணாடியில் இருக்கிற குறைபாடு தானே அது ஒன்றுல பிரகாசிக்குது, ஒன்றுல பிரகாசிக்க முடியாம இருக்கு. அப்ப எல்லா கண்ணாடிகளும் தூய்மை செய்யப்பட்டால் அந்த ஏரியாவே பிரைட்னஸ் ஆயிடும் இல்லையா? ஒரு வெளிச்சம் பாயக்கூடிய ஒரு இடத்துல ஒரு 10 கண்ணாடி கிடக்குது, ஒரு கண்ணாடியில மட்டும் வெளிச்சம் பட்டு பிரைட்னஸ் வர்றதுக்கும் 10 கண்ணாடியில பட்டு பிரைட்னஸ் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த 10 கண்ணாடியில பட்டு பிரைட்னஸ் வெளிவந்தா அந்த வெளிச்சம் எவ்வளவு பெரிய அற்புதங்களை அந்த இடத்துல செய்யுமோ அதை தான் இங்க ஞானிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தான் இங்க இவர் சொல்றார். அப்ப அதைத்தான் நாமளும் செய்யணும். ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா, அதை வந்து இந்த விவேகம் தான் இங்க முக்கியம்ங்கிறத இந்த 32 ஸ்லோகத்துல புரிய வச்சிட்டார். அப்ப அடுத்தது 33 போறோம். 33 என்ன சொல்றாருன்னா, அவித்யா விருத கூடஸ்தே தேகத்வயுதா சிதிஹி சூக்தௌ ரூபியவதத்யஸ்தா விக்ஷேபாத்யாச ஏவகி. இந்த ஸ்லோகம் என்ன அருமையா சொல்லுதுன்னா, அவித்தையால் மூடப்பட்ட கூடஸ்த சைத்தன்யத்தில், அப்படின்னா என்ன, அறியாமையால் மூடப்பட்ட புத்தியிலே ஸ்தூல மற்றும் சூக்ஷம சரீரங்களுடன் கூடிய ஜீவ சைத்தன்யம் சிப்பியில் வெள்ளி ஆரோபிக்கப்படுவது போல ஆரோபிக்கப்படுகிறது, இதுவே விக்ஷேப அத்தியாசம் ஆகும் அப்படின்னு அருமையா புரிய வச்சிட்டார். எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படி ஸ்லோகத்துக்கு விளக்கம் கேட்டீங்கன்னா, இப்ப வந்து சிப்பியில் வெள்ளிங்கிற ஒரு ஆரோபத்தை நமக்கு இங்க புரிய வைக்கிறார். அல்லது கயிற்று பாம்பு, இப்படி ரெண்டுமே எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உதாரணம். இப்ப உண்மையிலேயே அங்க வந்து சிப்பி தான் கிடக்குது, ஆனா நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது மின்றதுனால, சூரிய வெளிப்பட்டு மின்னுவதனால அந்த ஏதோ வெள்ளி காசு கிடக்கும் போல் இருக்குன்னு நமக்கு தோணும். ஆனா உண்மையில நாம அது வெள்ளின்னு நினைச்சுதான் அதை எடுக்க போறோம், ஆனா போய் எடுத்து பார்த்தா அது கடைசியில சிப்பி. ஆனா அது எடுத்து பார்த்தா தானே அது சிப்பியா வெள்ளியான்னு நம்ம முடிவு செய்ய முடியும். தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே அது வெள்ளிதான் வெள்ளிதான் நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தா அதை கண்டுபிடிக்க முடியாது இல்ல. அப்போ இங்க ஒரு ஆரோபம் நடக்குது. அத்தியாசம் ஆரோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஒன்றின் மீது மற்றொன்று விஷயம் ஏற்றி வைக்கப்பட்டு மறைத்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி நீங்க கூடஸ்த சைத்தன்யத்துல தூளம் மற்றும் சூக்ஷம சரீரம் வந்து ஏறி உக்காந்துக்கிச்சீங்க. அதனால் நமக்கு வந்து அந்த உண்மை அறிவு வெளிப்பட்டு பிரகாசிக்கிறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த கூடஸ்த சைத்தன்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரகாசிப்பதற்கு தடையாக இருக்கிற மனச இந்த உடல்ல நம்ம விசாரத்தால தான் நீக்க முடியுமே தவிர வேற எப்படி நீங்க நீக்குவீங்க? இப்போ நீங்க வந்து கயிற்றின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட பாம்பை விசாரத்தால நீக்க முடியுமா, இல்ல தடி எடுத்து அடிச்சா நீங்க அந்த பாம்பு போயிடுமா? அந்த கயிறு சுருண்டு கிடக்குது, ஆனா அதை நீங்க பாம்புன்னு ஃபர்ஸ்ட் நம்பிட்டீங்க, அதனால நீங்க குச்சி எடுத்து அடி அடினு அடிச்சாலும் அது அப்படியே தான் படுத்துக்கிட்டு இருக்கும், அந்த பாம்பு போகாது. அப்ப ஏன் போக மாட்டேங்குதுன்னு நீங்க அடுத்த சந்தேகத்தை எழுப்பும் போது, சரி என்னதான் அதை பார்க்கலான்ட்டு வெளிச்சம் போட்டு பார்த்தா மட்டும்தான் அது கயிறா இருக்கிறதுனால அது போகாது, பாம்பா இருந்தா தானே நம்ம அடிக்கிற அடியில் அது ஓடும், அது கயிறு தானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விவேகம் வந்ததுனால இப்ப நீங்க அதை கண்டு பயப்பட வேண்டியதும் இல்ல, அடிக்க வேண்டியதும் இல்ல, அது பாட்டு அது கிடக்குது, நீங்க பாட்டு நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். அது மாதிரி இங்கேயும் இங்க அஜ்ஞானத்தினால இந்த உடலையும் மனசையும் நான் அப்படின்னு நம்ம அபிமானிக்கிறதுனால அறிவு பிரகாசிப்பதை நம்ம அறிய முடியாம இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாடி மைண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இது போன போக்குல நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்ப இது போன்ற உயரிய பாடங்களை எடுத்து நம்ம உள்வாங்கி விசாரணை பண்ணி பார்க்கும்போது விவேகம் வந்துடுது இல்லையா, நமக்கு புரிய வந்துடுது. நீங்க இதெல்லாம் வந்து போறது, ஆனா நான் என்றும் வருவதும் இல்லை போவதும் இல்லை, நான் அழியாத ஆத்மா அப்படின்னு நம்மை நாம் உணர்கின்ற நிலையில எதுக்கு நம்ம போய் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கணும்? அப்ப இது அவித்தையால் மூடப்பட்டதாக தோன்றுகின்ற ஒரு கூடஸ்தம் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல அஜ்ஞானத்தால் மூடப்பட்டிருப்பது போல தோன்றுது, அந்த பிரகாசிக்கின்ற அறிவு வந்து மறைக்கப்பட்டது போல தோன்றுது, ஆனா அது மறைக்கப்படவே இல்லை, அது மாத்திரம்தான் இருக்குது. ஆனா நாம் அப்படி புரிஞ்சு வச்சுட்டோம், அஜ்ஞானத்தினால மூடப்பட்டதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இதை நீங்க விசாரணை பண்ணி பாருங்க, விவேகத்தினால நீங்க உங்களை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம இப்படி புரிஞ்சுக்கணுங்க. என்ன சொல்றாருன்னா, ஜீவன் அப்படிங்கிற நாம ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிற இந்த விஷயம் வந்து எந்த அடிப்படையில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சைத்தன்யமும் இந்த பாடியும் சேர்ந்து ஒரு தவறான கலப்பின் மூலமா நம்ம அதை ஜீவன் சொல்றோம். ஆனா இங்க அத்வைதம் என்ன சொல்லுது அப்படின்னா, சூக்தவ் ரூபியவத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு சமஸ்கிருதத்துல, அதாவது கடற்கரையில் கிடக்கின்ற சிப்பியை போல, ஒருவன் வெள்ளி என்று அந்த சிப்பியை நினைத்துக் கொள்கிறான், ஆனா அந்த வெள்ளியா தெரிஞ்சதுக்கு அதிஷ்டானம் அந்த சிப்பி தான், ஆனா அத்தியாசம் வெள்ளி, அந்த சிப்பி கிடக்கிறதுனால நம்ம பார்வைக்கு அது வெள்ளி போல தெரிஞ்சது, இதை கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப வெள்ளி எங்கிருந்து வந்தது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டா, வெள்ளி சிப்பியிலிருந்து வரவே கிடையாது, அது வெளியிலிருந்து வரவே கிடையாது, அது நம்முடைய அஞ்ஞானத்தினால் தோன்றிய ஒரு தோற்றம் தான். ஏன்னா வெள்ளியே அங்க கிடையாது, வெறும் சிப்பி தானே கிடக்குது, நீங்களா உங்க மனசுல அது வெள்ளின்னு நினைச்சிட்டீங்க, அதனால நீங்க அந்த இடத்துல வெள்ளி வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க. நீங்க போய் அந்த சிப்பியை கையில எடுத்து பார்த்தா அது சிப்பி தான் அங்க கிடக்குது, வெள்ளியே வரவே இல்லை, அங்க வெள்ளியாகவும் அந்த சிப்பி மாறவும் இல்லை. அல்லது அந்த சிப்பியே வெள்ளியா மாறிடுச்சா? கிடையாது. அந்த வெள்ளியை எடுத்து அதுல ஒட்ட வச்சுட்டாங்களா? கிடையாது. அது அதுவா தான் இருந்திருக்கு. நீங்களா போய் அதை வெள்ளி அப்படின்னு ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டு அதுக்கு ஆராய்ச்சி எல்லாம் பண்றது உங்களுடைய அஜ்ஞானம் தானே தவிர அதுக்கு சிப்பி என்ன செய்யுமோ, அது மாதிரி இங்க ஆத்மா மட்டும்தான் இருக்கு. ஜீவன் வந்து பிரம்மத்திலிருந்து பிறக்கவே கிடையாது, மாயையில் உருவான ஒரு தனி பொருளும் கிடையாது. ஜீவன் என்பது ஆத்மாவின் மீது நிகழ்கின்ற ஒரு தவறான அடையாளம் என்றுதான் இங்க சுட்டி காட்டுகிறார்கள் மகான்கள். அப்ப நீங்க தன்னை ஜீவன் என்பதே நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, அடையாளப்படுத்திக்கிட்டீங்க. அந்த அடையாளத்தை விட்டுட்டீங்கன்னா போதும், நீங்க அந்த பரமன் தான். ஆனா நீங்க தன்னை பரமன் என்று உணராமல், எப்படி சிப்பியை வந்து சிப்பி என்று உணராமல் வெள்ளி என்று உணர்ந்தீர்களோ, அதுபோல இங்கே தன்னை பரமன் என்று உணராமல் ஜீவன் என்று தவறாக உணர்ந்து விட்டீர்கள், இதுதான் அத்தியாசம் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய தீர்ப்பு தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்ஷேபம் என்றால் என்னன்னா, பலர் நினைத்து கொண்டிருப்பது போல. விக்ஷேபம்னா என்ன? ஆவரணம், விக்ஷேபம். ஆவரணம் என்றால் மறைக்கும் சக்தி, விக்ஷேபம் என்றால் தோன்றும் சக்தி. அப்ப தோன்றும் சக்தி என்றால் என்ன என்றால், பலரும் நினைத்து கொண்டிருப்பது போல உலகம் படைப்பு மட்டுமல்ல, வித்யாரனுடைய பார்வையிலே நான் உடல் என்ற எண்ணம், அதன் பிறகுதான் என் குடும்பம், அதன் பிறகுதான் என் உலகம், அதன் பிறகுதான் என் பிரச்சனை, இந்த எல்லாமே எதனால் வருகிறது? தோற்றத்தின் மையம். அப்ப உலகம் அல்ல இங்க பிரச்சனை, அகங்காரம், நான் அப்படிங்கிற நம்முடைய தவறான ஒரு அடையாளம்தான் நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுது. அப்ப இங்க நீங்க அடையாளத்தை நீக்கிவிட்டால் அங்க அறிவு மாத்திரமே இருக்கிறது அப்படிங்கிறத இங்க அருமையா புரிய வச்சிட்டார். அப்ப இதைத்தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம இதை எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நம்முடைய பாஷையில யதார்த்தமா கம்பாரிசன் பண்ணி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் தான், ஆனால் நீங்கள் ஒரு குடும்பத்தில் பிறந்துடுறீங்க. பிறந்த உடனே நம்ம வந்து மனிதன் உங்களை பார்க்கறது இல்லை, என்னுடைய மகன் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என்னுடைய மகன் அப்படின்னு மட்டும் பார்த்தேன்னா இல்லை, உடனே உங்களுக்கு ஒரு பேர் ராமசாமி குப்புசாமி அல்லது கமலா விமலா, மகளாக இருந்தால் கமலா விமலான்னு பேர் வச்சுட்டேன். அப்புறம் கமலாவை படிக்க வைக்கிறேன், ராமசாமியை படிக்க வைக்கிறேன், அவன் கலெக்டர் ஆகிடுறான், டாக்டர் ஆகிடுறான், அப்புறம் டாக்டர் கலெக்டர் அப்படின்னு அவர் அடையாளப்படுத்துகிறேன். அப்போ இது மாதிரி நம்ம வந்து வெறும் மனிதன் தான், ஆனால் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட நாமம் ரூபம் அந்த பதவி அந்த படிப்பு இது எல்லாம் நம்ம ஒரு தனித்தனி அடையாளத்துக்கு உட்படுத்தி வச்சிருதுங்க. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு அடையாளத்துக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிறோம், அதை நான் என்று நம்புகிறோம். டாக்டருக்கு படித்த உடனே நம்மளை நம்ம டாக்டர்னு நினச்சிக்கிறோம், அப்போ நான் இனிமேல் டாக்டர் தான், இனிமேல் நான் கலெக்டர் கிடையாது அப்படிங்கிறத திடம் ஆயிட்டோம். அப்போ இனிமேல் யாராவது வந்து உங்களை கலெக்டர்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் படித்தது டாக்டர் தானே, அதனால் நான் டாக்டர்னு சொல்லுங்கள், என்னை கலெக்டர்னு சொல்லாதீங்க அப்படின்னு அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறீங்க. அப்போ என்ன காரணம்னா, நம் மீது ஏற்றி வைக்கப்பட்ட அடையாளத்தை நம்பிக்கொண்டு நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ அதனால் இங்கே வித்யாரண்யர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே எல்லாமே வந்து அடையாளம் தான், ஆனால் இருப்பது அந்த அறிவு தான். அறிவை விட்டுட்டு அறிவின் மீது இது போன்ற விட்சேப அத்தியாசத்தை நீங்கள் ஏற்றி வச்சுக்கிட்டு அதை தான் உண்மை என்று நீங்கள் நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அறியாமை நீங்கிட்டால் அங்கே அறிவு மாத்திரம்தான் இருக்குது, அங்கே இருளே கிடையாதுங்கிறாங்க. விஷயம் இவ்வளவுதான், ஒளி மாத்திரம்தான் இருக்கு, இருள் என்பதே ஒன்று கிடையாது. ஆனா இருள் வந்து விட்டது, அதனால ஒளியின் இடத்துல இருந்து இருள் ஏன் பிரிந்து இருக்க வேண்டும், அப்ப இருளும் ஒளியும் நண்பன் தானே, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா சேர்ந்து இருக்கட்டும், இருந்தால் தானே அத இல்லவே இல்லையே, ஒளி மட்டும்தான் அங்க இருக்குது, இருளே இல்லை. ஆனா நாம என்ன நினைச்சுட்டோம், இருள் இருந்துச்சு ஒளி வந்ததுனால இருள் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன, நாம கண்ணை மூடிக்கிட்டு இருள் இருக்குங்கிறோம், கண்ணை திறந்துட்டு ஒளி இருக்குங்கிறோம். அது இந்த ரெண்டுமே நம்ம இடத்துல இருக்கிற பிரச்சனை, ஆனா ஒளியின் இடத்துல அந்த பிரச்சனையே இல்லை, சூரியன் இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. மேகம் வந்துட்டதுனால சூரியன் மறைஞ்சிடுச்சின்னு சொல்றோம், மேகம் போயிட்டதுனால சூரியன் வந்துடுச்சின்னு சொல்றோம். அப்ப இங்க ஒண்ணு வந்துருச்சு ஒன்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்றது இடையில் தோன்றி மறைகின்ற ஒரு மாயை, ஒரு விக்ஷேபம், ஒரு தோற்றம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறாருங்க. அப்ப நம்ம இதை தாங்க இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். அப்ப இதுக்கு இன்னும் நம்ம சிம்பிளா என்ன உதாரணம் எடுத்துக்கலாம், காணல் நீர் எடுத்துக்கலாம்ல. காணல் நீர் நம்ம கண்ணு முன்னாடி தோன்றுது, தோற்றம் தான், ஆனா உண்மையான தண்ணி மாதிரியே இருக்கே. அப்ப அது எப்படி விசாரணை பண்ணி பார்க்கணும், பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா அங்க தண்ணி இல்லை. அப்ப வெறும் அனல் வந்து காணல் நீர் மாதிரி ஒரு நீரோடை மாதிரி நமக்கு காட்டுது, அது விவேகத்தால நம்ம விசாரணை பண்ணி பார்க்கும்போது அந்த நீரோடையெல்லாம் அங்க ஒண்ணும் கிடையாது, சூரியனுடைய வெப்பத்தினுடைய அனலானது அப்படி ஒரு ஓடை ஓடுற மாதிரி நமக்கு காட்டுது. அப்ப அது காணல் நீர், வெறும் தோற்றம் அப்படின்னு நமக்கு எப்படி புரியுதோ அந்த ஒரு உதாரணத்தோட இங்க ஒப்பிட்டா இன்னும் நமக்கு அந்த விக்ஷேபம் வந்து அழகா புரிஞ்சிடும். அப்ப விக்ஷேபம் என்பது தோற்றம், ஆவரணம் என்பது மறைப்பு, ஆனால் இங்கு தோன்றுகின்ற இந்த உலகமும் உண்மை கிடையாது, இருப்பது பிரம்மம் மாத்திரம்தான். பிரம்மம் சத்தியம், ஜெகன் மித்யா. அப்ப இந்த உலகம் என்பது வெறும் தோற்றம். பிரம்மத்தை ஏன் மறைக்குதுன்னு கேட்டீங்கன்னா அறியாமை தான் ஆவரண சக்தியா மாறி மறைக்குது. அப்ப நம்ம இடத்துல அறியாமை நீங்கிவிட்டா அறிவு பிரகாசிக்குது, அப்ப ஆட்டோமேட்டிக்கா பிரம்மம் தெரியுது, உலகம் மறைஞ்சிருது. இப்ப அப்படியே உல்டாவா மாதிரி ரிவர்ஸ்ல வந்துருச்சு, ரிவர்ஸ்ல என்ன நடந்துருச்சுன்னா உலகம் தெரியுது பிரம்மம் தெரியவில்லை. அப்ப அதுக்கு காரணம் அறியாமை, விவேகமற்ற தன்மை. இததாங்க வித்யாரண்யர் இங்க சொல்றாரு. அப்ப இங்க மனித பரிமாணத்தினுடைய உயர்ந்த விஷயமே என்னன்னா விவேகம். அப்ப இங்க வந்து விக்ஷேப அத்தியாசம், ஆவரணம் மறைக்கிறது, அப்புறம் விக்ஷேபம் ஆரோபிக்கிறது அப்படிங்கிற இந்த விஷயத்தெல்லாம் நாம பார்க்கும்போது இது எல்லாமே நம்முடைய மனதில ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமை விஷயங்கள், ஆனால் இருப்பது அறிவு மாத்திரம்தான். ஆகவே நம்ம இங்க என்ன ரிஜெக்ட் பண்ணலாம், மாயையே ரிஜெக்ட் பண்ணணும். மாயை என்ன, ஆவரணம் விக்ஷேபம். அப்போ ஆவரணம் விக்ஷேபம் வந்து மாயை தான் வச்சிருக்குது, மாயா சக்தி தான் ரெண்டையும் வச்சுக்கிட்டு இருக்கு, தோன்றும் சக்தியை மறைக்கும் சக்தியா. அப்ப மாயையே நீங்க எப்படி வெல்ல முடியும், ஞானியானா தான் வெல்ல முடியும்னு சொல்லிட்டோம்ல. நம்ம ஏற்கனவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில சொன்னாரா, ஞானியினால்தான் மாயையை வெல்ல முடியும்னு சொன்னாரு. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், அறிவாளிகள் மட்டும்தான் அறிவை பிரகாசிக்க வைக்க முடியும், அந்த ஞானம் இல்லாதவர்கள் வந்து ஆத்மாவை உணரவே முடியாது. அப்ப நம்ம ஆத்மாவை உணரணும்னா நம்மளை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும், அப்டேட்டட் வெர்ஷனா நம்ம மாறணும். அப்ப அப்டேட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய ஹார்ட்வேரையும் அப்டேட் பண்ணணும், சாஃப்ட்வேரையும் அப்டேட் பண்ணணும். ஹார்ட்வேருங்கிறது பாடி, சாஃப்ட்வேருங்கிறது மைண்டு. அப்ப ரெண்டையுமே நீங்க பியூரிஃபை பண்ணுங்க, பியூரிஃபிகேஷன் பண்ணா போதும். அதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு, உடல் தூய்மை நீரால் அமையும், உள்ள தூய்மை வாய்மையால் காணப்படும். திருக்குறள். உடம்பை நம்ம டெய்லி குளிச்சு சுத்தப்படுத்திக்கிட்டாலும் உள்ளம் தூய்மை ஆகணும்னா நம்ம இடத்துல உண்மை தன்மை இருக்கணும். ஏமாற்றுவது, பொய் சொல்வது, திருடுவது, அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் கெட்டதெல்லாம் நம்ம உள்ள வாங்கி வச்சுக்கிட்டு இந்த விவகாரத்துல இருந்துகிட்டு இருந்தோம்னா ஆத்மாவை ஒரு நாளும் அறிய முடியாதுங்கிறத ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லிட்டாரு. தீயவர்கள், கெட்டவர்கள், அசுரர்கள் இவரெல்லாம் ஒரு நாளும் என்னை சரணடைய முடியாதுன்னு சொல்லிட்டார். அவர் சரண்டரை பத்தி பேசும்போது சொன்னாரு. ஆனா நாம சரண்டரை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவர் காலடியில போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது நினைச்சுக்கிட்டோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, கிடையாது, நானும் அவனும் ஒண்ணுதான், நான் தலைவன், அவன் எனக்கு தாசன் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது. ஏன்னா ஞானி, அவன் ஞானி தான் என்னை விட உயர்ந்தவன் அப்படிங்கிறாரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அப்ப என்ன, அவ்வளவு தூரம் இறைத்தன்மையோட இரண்டரை கலக்கின்ற ரியாலிட்டி, அங்க வேறுபாடே இல்லை. நீங்க உங்க கண்ணாடியில போய் பார்க்கும்போது கண்ணாடியில் தெரிகிற உருவம் உங்களோட கேவலமான உருவம், கீழ்த்தரமான உருவம் நீங்க நினைப்பீங்களா? அப்படி நினைச்சா என்ன ஆகும், உங்களையே நீங்க கேவலமானவனா கீழ்த்தரமானவனா பாக்குற மாதிரி ஆயிடும். அப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து தனக்கு வேறாக அப்படி பார்ப்பாரா? பார்க்க மாட்டார்ல. அப்ப ஞானியும் தனக்கு ஈக்குவலா பார்ப்பார். அதுதானே அந்த பகவத்கீதையினுடைய சாராம்சம். அதை அப்படியே அறிவோடு பொறுத்துங்க, பிரம்மத்தோடு பொறுத்துங்க. பிரம்மம் தன்னுடைய படைப்புல எதையுமே தரக்குறைவா பார்க்காது. ஏன்னா நான் தான் அதுன்னு அதுக்கு தெரியும். அப்ப நான் தான் அதுன்னு உணரக்கூடிய தன்மையை நாம உண்டாக்கிக்கிட்டா போதும். இங்க நாம் தரம் குறைந்தவர்கள் அல்ல, நாம் சாட்சா தந்த பிரக்ஞை பிரம்மம் உணர்வு என்பது இங்க அனுபவம் ஆகும் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த லெவல்ல இந்த ஸ்லோகத்துல நம்ம முடிவு செய்வோம். 33வது ஸ்லோகத்தோட நான் இந்த வகுப்பை நிறைவு செய்யறேன். நாளைக்கு 34ல இருந்து பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.